இப்பொழுது இன்றிரவில் நாம் இந்த மகத்தான சபை காலத்தில் நாம் பிரவேசிக்கும் முன்னர் நமது கர்த்தர் நம்மேல் தம்முடைய ஆவியை ஊற்றி நம்மை மீண்டும் ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது இதில் உள்ள மிக முக்கியமான விஷயங்களை மட்டுமே நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த மகத்தான வேலை வந்து கொண்டிருக்கிறது. நாம் இவ்வாறு முழுவதும் இங்கே இருக்க போகிறோம். ஓ, நேற்றிரவில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான நேரம் உண்டாயிருந்தது. நல்லது. இப்பொழுது நாம் வேத வாக்கியங்களை வாசிப்பதற்கு முன்பாக ஜபத்திற்காக நாம் நம்முடைய நிலைகளை சற்று மாற்றி எழுந்து நிற்போமாக. எங்கள் கிருபையுள்ள பரலோக பிதாவே, எல்லாவற்றுக்கும் போதுமான நாமமாகிய கர்த்தராகிய இயேசு என்னும் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஒரு நாளில் நீர் வருவீர் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாயிருக்கிறோம். நீர் ஜீவிக்கிற தேவகுமாரனாய் இருக்கிறீர் என்ற அந்த மகத்தான வெளிப்பாட்டை மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுடைய இதயங்களை ஆயத்தம் பண்ணுவதற்காக நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் மறித்தவராயல்ல, சதா காலமும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறீர். நீர் உம்முடைய சபையில் பெந்தேகோஸ்தேவின் சாட்சியாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர். கர்த்தருடைய பிரசனத்திலிருந்து இளைப்பாறுதலின் நேரம் வரும்போதே அந்த மகத்தான நேரம் உண்டாகிறது. 1900 ஆண்டுகள் கடந்த பிறகும் அந்த மகிழ்ச்சியான வேலைகளை இப்பொழுதும் அனுபவிக்க முடிந்ததற்காக நாங்களோ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பிதாவே, உம்முடைய வரதகரத்திலே 7 நட்சத்திரங்களை நீர் ஏந்திக் கொண்டிருந்தீர். அவர்களை சபை காலங்களுக்குரிய தூதர்கள், ஊழியக்காரர்கள் என அழைத்தீர். ஒவ்வொரு காலத்திலும் இருந்த அந்த மகத்தான மனிதர்களுக்கு மரியாதை செலுத்தும்படி நாங்கள் தாழ்மையால் எங்கள் தலைகளை வணங்குகிறோம். எபேசுவின் காலத்தில் வாழ்ந்த மகத்தான பரிசுத்தவானாகிய பவுலுக்காக நாங்கள் எவ்வளவாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகத்தான ஊழியக்காரனாகிய ரேனியஸுக்காக, ஓ கத்தாவே, நாங்கள் எவ்வளவாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த மார்ட்டினுக்காகவும் இன்றிரவு பரிசுத்த கொலம்பாவிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, இந்த மனிதர்களுக்காக நாங்கள் எவ்வளவாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்தகார ரோமானிய கொள்கைகள், சபையில் நுழைந்த அஞ்ஞான கொள்கைகள், இவற்றின் மத்தியில் இம்மனிதர்களோ பெந்தேகோஸ்து செய்திக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் மிகுந்த தீரத்துடன் நின்றார்களே. இவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி மகத்தான அற்புத அடையாளங்களை செய்தல், பிணியாளிகளை குணமாக்குதல், மறித்தோரை எழுப்புதல் முதலியவற்றை உடையவர்களாய் இருந்தனரே. கத்தாவே, அவர்களில் அநேகர் வீணாக குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்பட்டு சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்டனர். இன்னும் பெரிய காரியங்கள் எல்லாம் சம்பவித்தன. நீதிமான்களின் ரத்தத்தால் பூமியானது குளிப்பாட்டப்பட்டிருக்கிறது. பிதாவே, அவர்களது ரத்தம் அந்த துன்மார்க்க விபச்சார சபைக்கு எதிராக இன்று கதறுகிறது. என்றோ ஒரு நாள் நீர் ஊற்றின போது, அதாவது நீரோ தூதனானவன் தேவனுடைய கோப கலசத்தை அதன்மேல் ஊற்றினான், ஒவ்வொரு ரத்த சாட்சியின் ரத்தமும் அதில் காணப்பட்டது என்று கூறினீர். கத்தாவே, காலமானது முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறபடியால் இப்பொழுது நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தும். 2 கொம்புகளையுடைய மிருகம் பூமியிலிருந்து எழும்புவதை நாங்கள் காண்கையில், அம்மிருகம் திரளான ஜனங்களின் நடுவிலிருந்து எழும்பு போவதில்லை. அது ஆட்டுக்குட்டி கொப்பாக 2 கொம்புகளையுடையதாக இருந்தது. வலு சர்பத்தை போல் பேசினது. இப்பொழுது வேலையானது சமீபித்து விட்டது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிதாவே, இந்த சபைகள் எல்லாம் தங்களை ஒன்றாக ஒரு கூட்டமைப்பாக ஆக்கிக் கொள்ளுகிற இவ்வேளையில் அவர்களோ மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்கும் போது, கத்தாவே, அவர்களோடு கைகோர்த்துக் கொள்ளாத அந்த சிறு மந்தையின் மேல் அது பயங்கரமாயிருக்குமே. உம்முடைய ஜனம் அப்பொழுது புறக்கணிக்கப்படுவார்கள். ஆனால் அவ்வேளையில் உம்முடைய சபையை எடுத்துக் கொள்வதாக நீர் வாக்குரைத்திருக்கிறீர். கத்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு துளி மழை கூட விடாத போது நோவா பேழைக்குள் இருந்தான். சோதோமில் அக்கினி விடுவதற்கு முன்னால் லோத்து வெளியேறிவிட்டான். பிதாவே, அணு ஆயுத சக்திகள் வெடித்து பூமியை தூள் தூளாக சிதறி போகும்படி செய்வதற்கு முன்பே சபையானது பூமியை விட்டு போய்விட்டிருக்கும். கத்தாவே, அதற்காக நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். இன்றிரவில் அணுகுண்டுகளோ ஆயுத கிடங்குகளில் ஆயத்தமாய் தொங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் பரலோகத்தை நோக்கி பார்த்து மனுஷகுமாரன் தன்னுடைய சபையை எடுத்துக் கொள்வதற்காக தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழும்பி பூமியை நோக்கி புறப்பட்டு வருவதை காண முடிகிறது. அவ்வேளையில் இந்த பாவமான பூமியை அவரது வெளியேறப்பட்ட பாதங்கள் தொடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது ரெபேக்காள் ஒட்டகத்தின் மீது வருகையில் தன் மனவா தூரத்திலே பார்த்தபோது ஒட்டகத்தை விட்டு குதித்து கீழே இறங்கி ஆபிரகாமுடைய வீட்டிற்கும் வயல்வெளிகளுக்கும் நடுவே தன் மணவாளனை சந்திக்க புறப்பட்டாலே அதே போல் இருக்கிறது. ஓ தேவனே, சபையானது தன்னுடைய மணவாளனை ஆகாயத்தில் சந்திப்பாள். உயிரோடு இருக்கிற நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. தேவைய காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட வெளியிலே ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஓ, இன்றிரவில் எங்களுக்கு உதவி புரியும். கர்த்தாவே, ஆவியின் இனிமையை எங்களுக்கு தாரும். எங்களிடமிருந்து எல்லா கசப்பையும் அலட்சியத்தையும் அகற்றியவும் நாங்கள் பரிசுத்த ஆவியோடு முழுவதுமாக ஒன்றிப்போய் விடுவோமாக. தேவனுடைய தூதனானவர் இன்றிரவில் ஆளுகை செய்யட்டும். கத்தாவே, இந்த மக்களுக்கு என்ன கூற வேண்டும் என்பதை நான் அறியேன். நீர் என்ன செய்தீர் என்பதை பற்றி கூறும் வரலாற்று குறிப்புகளை நான் குறித்து வைத்திருக்கிறேன். ஆனால் எதிர்காலத்தை பற்றியோ நீரே வெளிப்படுத்தி வியாக்கியானிக்க வேண்டியதாய் உள்ளது. எனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினூடாக நீர் அதை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமேன்.
Now let us turn
இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திற்கு திருப்புவோம். இன்றிரவில் நாம் நான்காவது சபைக்காலமாகிய தியத்திரா சபைக்காலத்தை பற்றி படிக்கப் போகிறோம். இக்காலம் ஒரு பெரிய சபைக்காலம். இக்காலமானது இருண்ட காலம் என்று அறியப்பட்டுள்ளது. இச்சபைக்காலம் கிபி 606 துவங்கி கிபி 1520 முடிவு பெற்றது. என்னால் முடிந்த அளவு நான் கண்டுகொண்டது இதுதான். அநேக வேதாகம மேதைகள் இச்சபைக்காலத்திற்கு பரிசுத்த பேட்ரிக்கையே அதன் நட்சத்திரமாக தெரிந்து கொள்கிறார்கள். ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைக்காலங்களுக்குரிய ஏழு தூதர்களாக இருக்கின்றனர். நாளை இரவு ஐயத்திற்கிடமின்றி லூத்தரை ஐந்தாம் சபையின் தூதராக காண்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதன் பின்னர் வெஸ்லி. லவோதிக்கியா சபைக்குரிய நட்சத்திரம் யாராக இருக்கும் என்பதை நாம் அறியோம். அது 1906 பெந்தேகோஸ்தே காலம் துவங்கியதிலிருந்து நாம் அச்சபை காலத்தில் தான் இருந்து வருகிறோம். ஆனால் ஒரு தூதன் எழும்பி சபையானது பரம வீட்டுக்கு செல்ல ஆயத்தம் பண்ணும்படி எல்லா கோட்பாடுகளையும் தகர்த்தெறிவான். ஆவிக்குள் போதகனான ஒருவன் அற்புத அடையாளங்களோடு எழும்புவான். நாம் அவனை கண்டுகொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யுமாறு இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். வரலாற்றினூடாக உற்று நோக்கி தூதனை தேர்ந்தெடுக்கையில் பரிசுத்த பேட்ரிக் என்பவர் ஒரு மகத்தான மனிதராக இருந்தார். பண்டைய கால தொன்மை வாய்ந்த கையெழுத்து பிரதிகளை ஒப்பிட்டு பார்க்கையில் அங்கே பரிசுத்த பேட்ரிக் ஒரு கத்தோலிக்கர் அல்லவே அல்ல என்பதை காண்கிறோம். அவர் கத்தோலிக்க சபையை எதிர்த்தார். சீர்திருத்த காலத்தில் மறைக்கப்பட்ட கோட்பாட்டை அவர்கள் தோண்டி எடுத்து பரிசுத்த பேட்ரிக் கத்தோலிக்கத்தை எதிர்த்தார் என்பதை நிரூபித்துவிட்டார்கள். அதாவது பரிசுத்த பேட்ரிக் ஒரு ஸ்தாபன மனிதனை போல இருந்தார். அவர் சொந்தமான ஒரு வேதாகம பள்ளியில் உடையவராயிருந்தார். அவர் முதலில் அதாவது அவர் ஒரு நாள் தன் இரு சகோதரிகளோடு சமுத்திரக்கரையில் இருக்கையில் கடத்தப்பட்டார். அதன் பின்னர் தன்னுடைய சகோதரிகளை குறித்து ஒன்றுமே கேள்விப்படவில்லை. அவர்கள் அநேகமாக ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அடிமைகளாக விற்கப்பட்டிருக்க வேண்டும். பேட்ரிக்கும் கொண்டு செல்லப்பட்டு ஒரு அடிமையாக விற்கப்பட்டார். விலைக்கு வாங்கினவனோ அவருக்கு பன்றிகளை மேய்க்கிற வேலையை கொடுத்தான். அவர் தான் மேய்க்கும் பன்றிகளை பார்த்துக் கொள்ள நாய்களை பழக்கவித்தார். பல்வேறு விதமாக பன்றிகளை போல் உருமி பலவிதமான காரியங்களை அவைகளுக்கு அவர் கற்பித்திருந்தார். முடிவாக ஒரு படகில் அவர் படுத்துக் கொண்டு தன்மேல் நாய்கள் மூடிக்கொள்ளும்படி செய்து அங்கிருந்து தப்பிக்கும் வழியை கண்டறிந்தார். அதன் பின்னர் தன்னுடைய சொந்த தேசமாகிய அழகான அயர்லாந்திற்கு போய் உயிரோடு இருந்த தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கண்டார். மகத்தான பரிசுத்த மார்ட்டினின் சகோதரியின் மகன்தான் பரிசுத்த பேட்ரிக் ஆவார். இயேசு கிறிஸ்துவின் காலம் முதற்கொண்டு வாழ்ந்து வந்த மகத்தான மனிதர்களுள் நமக்கு கிடைத்த ஒரு மகத்தான மனிதன் பரிசுத்த மார்ட்டின் ஆவார். பரிசுத்த மார்ட்டினுடைய சபைகள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவர்கள் யாவரும் அந்நிய பாஷைகளில் பேசி அடையாளங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உடையவர்களாயிருந்தனர். எல்லா விதமான அற்புதங்களுமே நிகழ்ந்து கொண்டிருந்தன. கத்தோலிக்க கொள்கைகளோடு விவாகம் செய்து கொண்டு அஞ்ஞான மார்க்கமும் நிக்கோலாய் மதத்தினரும் விவாகம் செய்து கொண்டு ஸ்தாபனங்கள் உருவாக்கிக் கொண்ட அந்த சபைக்காலத்தின் மத்தியில் மார்ட்டின் பெந்தேகோஸ்தே விசுவாசத்தை காத்துக் கொண்டு வந்தார். நிக்கோலாய் மதத்தினர் உருவாக, அதாவது நிக்கோ என்பதை ஜெயங்கொள்ளுதல் என்றே நாம் அழைக்கிறோம். ஜெயங்கொள்ளுதல் அல்லது சபையை வென்று வீழ்த்துதல் என்பதேயாகும். சபையில் இருந்த பரிசுத்த ஆவியை அகற்றிவிட்டு மதகுரு என்ற மனிதன் பரிசுத்தமானவர் என்று கூறினர். புரிகிறதா? அவர்கள் தாங்கள் விரும்புகிற எந்த விதத்திலும் வாழ்ந்து அதே சமயத்தில் தங்கள் பாவங்களை அந்த குருமாரிடம் அறிக்கை செய்துவிட்டால் போதுமானது என்று ஏற்படுத்திவிட்டனர் என்றே நான் யூகிக்கிறேன். கடந்த இரவில் கான்ஸ்டன்டைன் சபையின் மேல் முதலாவது பேராயரை ஏற்படுத்தினார். அவர்களுக்கு இந்த கட்டிடங்களை எல்லாம் கட்டிக் கொடுத்தார் என்று கண்டறிந்தோம். இவைகள் நடந்த காலத்தை பற்றிய தேதிகளையும் மற்ற காரியங்களையும் நீங்கள் ஏற்கனவே குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் பின்னர் ஆண்டின் மிக குறைந்த பகலையுடைய டிசம்பர் 21 கொண்டாடப்பட்ட சூரிய மண்டல திருப்பு முகம் என்ற பண்டிகையையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இந்த வேத பொருட்டை கொண்டு வந்து அதுவே அவருக்கு சண்டே என்ற ஞாயிற்றுக்கிழமை என்பது என்று கூறினர். பாருங்கள், சூரியனின் பிறந்த நாளையே அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக ஏப்ரல் மாதத்திலிருந்து டிசம்பர் 25 கொண்டு வந்தார்கள். டிசம்பர் 25 ஐந்து நாட்களுக்கு ரோமர்களுக்கு பெரிய கொண்டாட்டங்கள் மற்றும் விளையாட்டரங்கத்தில் கேளிக்கை விளையாட்டுகளும் உண்டாயிருந்தன. அது அவர்களுக்கு அஞ்ஞான மார்க்க மகாவிருந்தாக இருந்தது. அவர்களோ இம்மனிதனை கடவுளை போன்ற ஸ்தானத்தில் உயர்த்தி அவனுக்கு அதற்கேற்றவாறு உடைகளை உடுத்தினார்கள். அவர்கள் தங்கள் கடவுளை தங்களோடு இருக்க பெற்றிருந்தனர். சபையானது 1000 அரசாட்சியில் இருப்பதாக அவர்கள் எண்ணினபடியால் அது 1000 அரசாட்சி காலம் என்று விசுவாசிக்கிற கொள்கைக்காரர்கள் அப்பொழுது ஏற்பட்டார்கள். பாருங்கள், ஏனென்றால் அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் ஒன்றும் குறைவில்லாததாகவும் அரசாங்கமும் சபையும் ஒன்றாக இணைந்திருக்க செய்துவிட்டனர். 1000 அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்ற கத்தோலிக்க உபதேசம் இந்நாள் வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. புரிகிறதா? இப்பொழுது 1000 அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது தவறான உபதேசமாகும் என்பதை நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பிறகுதான் 1000 அரசாட்சி வருகிறது. அதுதான் உண்மை. பூமியானது இனிமையான விடுதலையின் நாளுக்காக இயங்கி தவிக்கிறது. நம்முடைய கர்த்தரோ பூமிக்கு மீண்டும் திரும்பி வருகையில் இப்பொழுது இக்காலத்தில் வாழ்ந்த மகத்தான பரிசுத்தமான் கொலம்பா ஆவார். அவர் ஒரு மகத்தான தேவ மனிதனாயிருந்தார். இப்பொழுது நான் இங்கே அவருடைய வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறேன். நான்காவது சபைக்காலம் தியத்திரா சபைக்காலம். தியத்திரா என்றால் தளர்ச்சியான, உறுதியில்லாத அல்லது நிச்சயமற்ற என்று பொருளாகும். புரிகிறதா? இச்சபையின் காலம் முறைகேடானதாக கிபி 606 முதல் கிபி 1500 முடிய நீடித்திருந்தது. கொலம்பா என்பவர் தியேத்ரா சபை காலத்தின் நட்சத்திரமாக இருக்கிறார். இவர் அயர்லாந்து ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். இவர் பரிசுத்த மார்ட்டினின் மருமகனான பரிசுத்த பேட்ரிக்கிற்கு சுமார் 60 ஆண்டுகள் கழித்தே தோன்றி வாழ்ந்து வந்தார். எனவே பரிசுத்த பேட்ரிக்கிற்கு பிறகு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பின்னரே கொலம்பாவின் ஊழியமானது துவங்கியது. அவரோ ஒருபோதும் ரோமானிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் மகத்தான விசுவாச மனிதனாயிருந்தார். அவர் ரோமன் கத்தோலிக்க உபதேசத்தை நிராகரித்தார். அவர் ஒருபோதும் ரோமாபுரிக்கு செல்லவே இல்லை. அவர் அதை முழுவதுமாக புறக்கணித்தார். கொலம்பா இறந்த பிறகு அவர்களோ அவரை பரிசுத்தமான ஆக்கினார்களா என்பதை கண்டறிய முடியவில்லை. எவ்வாறு பரிசுத்த மார்ட்டின் இரேனியஸ் மற்றும் ஏனையோரையும் அவர்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கவில்லையோ அதே போலவே கொலம்பாவையும் பரிசுத்தமான ஆக்கவில்லை. ஏனென்றால் பெந்தேகோஸ்தையின் அடையாள அற்புதங்களை பெற்று விசுவாசிக்கும் அந்த சபையில் அவர்கள் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர் ஒருபோதும் ரோம சபையின் உபதேசத்தையும் அவர்களுடைய உபதேசங்களையும் எடுத்துக் கொள்ளவே இல்லை. பரிசுத்த மாற்றின் சகோதரியாகிய தேவபக்தி உள்ள தன் தாயார் விசுவாசித்திருந்தது போல அவ்வுபதேசங்களின் படியே வேதத்தை அவர் விசுவாசித்தார். எந்த ஒரு சமயத்திலும் ரோமானிய சபையின் உபதேசங்களை அவர் பின்பற்றவே இல்லை. ஒவ்வொரு விசுவாசியையும் மார்க்கு 16 அதிகாரத்தில் வாக்குறுக்கப்பட்டுள்ள அடையாளங்கள் பின்தொடர வேண்டும் என்று அவர் போதித்தார். ஆமே, அவிதமான ஒரு நபரைத்தான் நானும் விரும்புகிறேன். விசுவாசிக்கிறவர்களையே, ஆமையா, தேவன் அவரை காதால் கேட்கக்கூடிய சத்தத்தினால் அழைத்தார். அது அவருக்கு இன்னொரு நல்ல அடையாளம். பாருங்கள், அதன் பின்னர் ஒன்றுமே அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவரோ சென்று கொண்டே இருந்தார். அவர் சாலையில் சென்று கொண்டிருந்த போது காதால் கேட்கக்கூடிய தேவனுடைய சத்தத்தை கேட்டார். ஒரு அற்புதம். நானோ இங்கே பல அற்புதங்களை எழுதி வைத்துள்ளேன், ஆனால் நாம் இந்த ஒன்றை எடுத்துக்கொள்வோமானால் நலமாயிருக்கும். கர்த்தர் அவரை அனுப்பிய ஒரு நகரத்திற்கு அவர் சென்ற போது அந்நகரத்தாரோ அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. எனவே நகரத்தின் வாயிலை அவர்கள் அடைத்துவிட்டு இசைக்கருவிகளை இசைக்கும் கலைஞர்களை கொண்டு வந்து கொலம்பாவின் பிரசங்கம் கேட்கக்கூடாதபடி அவரது சத்தத்தை அடக்கி போடும்படி இசையை மிக உரத்த சத்தத்தோடு இசைக்க வைத்தனர். கொலம்பாவோ அப்பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்தார். தேவ வல்லமையால் அவரது பிரசங்கமோ இசைக்கலைஞர்களின் வாத்திய இசையின் உரத்த சத்தத்தை அடக்கி போட்டு பிரசங்கத்தையோ யாவரும் கேட்கும்படி செய்ததல்லாமல் அடைக்கப்பட்ட நகரத்தின் வாயிற் கதவுகள் தானாக திறவுண்டது. கொலம்பாவும் நகரத்திற்கு உள்ளே சென்று பிரசங்கித்தார். அங்குள்ளவர்கள் யாவருமே ரட்சிக்கப்பட்டு விட்டனர். நான் இங்கே இன்னொரு சிறிய சம்பவத்தை பற்றி பேச விரும்புகிறேன். கொலம்பா ஒரு நகரத்திற்குள் சென்றார். அந்நாட்களில் உண்மையாகவே அவர்கள் மதில் சூழ்ந்த பட்டணங்களை தங்களுக்கு உடையவர்களாயிருந்தனர். எனவே அவர் நகரத்திற்கு சென்ற போது அந்நகரத்து மக்களோ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை துரத்தி விட்டனர். எனவே அவர் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார். அப்பொழுது அந்நகர தலைவரின் மகன் மிகவும் கடுமையாக சுகவீனம் அடைந்து விட்டார். அவர்களோ உடனே இந்த நல்ல பரிசுத்தவானை திரும்ப அழைத்து வரும்படி ஆள் அனுப்பினர். அப்பொழுது கொலம்பா திரும்பி வந்து அப்பையனின் உடல் மேல் படுத்து ஜெபித்த பொழுது மறித்துக் கொண்டிருந்த அச்சிறுவன் குணமடைந்து உயிர் பெற்றான். அவருடைய சபை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தது. தன்னுடைய சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை பெற்றிருத்தல் வேண்டும் என்றும் அதற்கு குறைவான எதுவும் அவர்களுக்கு தேவையில்லை என்பதில் அவர் மிக உறுதியாக இருந்தார். ரோமானிய சபையின் குருக்களாட்சியை அவர் எதிர்த்து அதை மிகவும் கடுமையாக வெறுத்தார். கொலம்பாதான் இந்த சபையின் நட்சத்திரம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அந்நிய பாஷைகளில் பேசி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து மற்றும் இன்ன பிற காரியங்களையும் செய்து ஆதி சபை மக்கள் செய்தான கிரியைகளை விடாமல் நிறைவேற்றிக் கொண்டே போனார். தேவன் முடிவில்லாதவராக இருப்பாரானால் துவக்கத்தில் தன் சபையை எவ்விதம் நிறுவ தீர்மானித்தாரோ அவ்விதமாகவே தான் அது காலங்கள் தோறும் அது சிறுபான்மையாகினாலும் கூட தொடர்ந்து நீடித்து வர வேண்டும். ஏறத்தாழ அது முற்றிலும் நசுக்கப்பட்டு அற்றுப்போகிற நிலையில் அது மீண்டும் லூத்தர் மூலமாக தோன்றுகிறது. இப்பொழுது நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். இப்பொழுது இந்த வசனங்களிலிருந்து நம்மால் ஆரம்பிக்க முடியுமா என்று பார்ப்போம். நாம் 18 வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். தியேத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது
என்னவெனில்,
எழுதப்பட்ட இவைகளை நீங்கள் கவனித்தீர்களா? அந்த சபைக்காரத்துக்குரிய ஒளியை ஏந்திக் கொண்டிருந்த அந்த சபையின் தூதன் அல்லது ஊழியக்காரனுக்குத்தான் இந்த செய்திகள் எழுதப்பட்டுள்ளன. பாருங்கள், இப்பொழுது கடந்த இரவில் நாம் பார்த்த பெர்கமோ சபைக்காலத்தின் முடிவில் சபையின் தூதனிடத்தில் இந்த சபையில் ஜெயங்கொள்ளுகிறவன் ஒரு கல்லை பெற்றுக் கொள்வான் என்று கூறப்பட்டது. அந்த கல்லில் நாம் அந்த கல் என்ன என்பதையும் அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதையும் பார்த்தோம். அதன் அர்த்தம் பாறை என்பதாகும். அத்தூதன் கல் என்று அழைக்கப்பட்ட பேதுருவைப் போல் இருப்பான். உங்களுடைய பெயர் உங்களுடைய ஜீவியத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என்பதை கண்டறிகிறோம். இப்பொழுது நான் அதை பற்றி அளவுக்கு அதிகமாக பேசக்கூடாது. ஏனென்றால் பிசாசானவன் ஒரு பொய்யான எண் கணித ஆய்வினை கொண்டவனாக இருக்கிறார். நாம் அதை அறிவோம். அதை குறித்த ஜனங்களின் உணர்வு தவறாக இருக்க துவங்கினால் அது மறித்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ளும் பிசாசின் காரியத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். மறித்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ளுதல் பிசாசாயிருக்கிறது. நாம் அதை அறிவோம். அந்த விதமாகவும் நீங்கள் அதை கவனித்து பார்க்க வேண்டும். அவர்கள் இயேசுவை பெயல்செபூல் பிசாசு என்று அழைத்தனர். ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய சிந்தைகளை அவரால் பகுத்தறிய முடிந்தது. பாருங்கள், ஆனால் அவரோ தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். எபிரேயர் 4:4 தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. பாருங்கள், அவர் வார்த்தையாயிருந்தார், அவர் ஜீவிக்கிற வார்த்தையாயிருக்கிறார். ஜீவிக்கிற வார்த்தையானவர் நமக்குள் வந்து அது என்னவா இருக்கிறதோ அதே விளைவை நமக்குள் ஏற்படுத்துகிறது. பாருங்கள், அதே, ஏனென்றால் அது அதே வார்த்தையாயிருக்கிறது. பாருங்கள், அது நமக்கு மத்தியில் அதே காரியமாயிருக்கிறது. அந்த விதமாகத்தான் அது உள்ளது. சில நேரங்களில் அந்த அடைப்புக்குள் இல்லாதவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்கள், இன்னொருவரோ அதை வியாக்கியானம் செய்கிறார். அது என்னவாக இருக்கிறது? வார்த்தையானவர் மீண்டும் நம்மில் மாம்சமானதையே அது காட்டுகிறது. அதன் பின்னரோ இந்த தூதன், பெர்கபு சபையின் தூதன், கல்லை பலனாக பெறுவான் என்று கூறப்பட்டதை நாம் கவனிக்கிறோம். அக்கல் ஒரு வெண்மையான குறிக்கல்லாயிருந்தது. அதன் பொருளோ அவனுடைய சுயநிதி அல்ல, ஆனால் தேவனுடைய சொந்த நீதியே என்பதாகும். இக்கல்லின் மேல் ஒரு நாமம் எழுதப்பட்டிருந்தது. அதை பெறுகிறவனே என்று வேறொருவரும் அதை அறியக்கூடாதபடி அந்த நாமம் இருந்தது. அவரை தவிர வேறு எவரும் அப்பெயரை அறிந்து கொள்ள முடியாது. எனவே இந்த நபர்கள் முகஸ்துதியாக உங்களிடத்தில் அந்த பெயர்களை, அதாவது யோவான், பவுல் அல்லது மரியாள், இது அல்லது அது, அது அல்லது மற்றது என்று கூறுவதை நீங்கள் கேட்கும் போது அதை நீங்கள் நம்ப வேண்டாம். ஏனென்றால் அது அப்படி இருந்தால் அதை குறித்து அவர் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார். புரிகிறதா? அது உண்மை. அவனே தன்னுடையதை அறிந்து கொள்ள வேண்டும். அவனதை அறிந்திருப்பான். அவனை தவிர வேறு யாரும் அவனுடைய பெயரை அறிந்திருக்க மாட்டார்கள், ஆனால் அவன் அறிந்திருப்பான். ஏனென்றால் ஜெயங்கொள்ளுகிற ஒவ்வொரு பரிபூர்ணமானவரும் அந்த விதமாக ஒரு புதிய நாமத்தை பெற்றுக் கொள்கின்றனர். ஆபிரகாம் முதலில் ஆபிராம் என்று அழைக்கப்பட்டான் என்றும், ஆனால் தேவன் அவனை உபயோகிக்கப் போகிற பொழுது அவனது பெயரை ஆபிரகாம் என்று மாற்றியதை கவனித்தீர்களா? சாராயோ சாராயாகவே இருந்தான், ஆனால் தேவன் அவளை உபயோகிச்சிருந்த பொழுது அவனது பெயரை இளவரசி என்று அர்த்தம் கொள்ளும் சாராள் என்று மாற்றினார். அந்த யாக்கோபை நீங்கள் கவனித்தீர்களா? யாக்கோபு என்றால் வஞ்சிக்கிறவன் என்று அர்த்தம். அவ்வாறே அவன் இருந்தான். ஏசா என்றால் சிவப்பான, ரோமமுள்ள என்று அர்த்தம். தலை மற்றும் உடல் முழுவதும் சிவப்பான முடியை உடையவனாக ஏசா இருந்தான். இப்பொழுது யாக்கோபு வஞ்சிக்கிறவனாயிருந்தான். வஞ்சிக்கிறவன் என்பது ஒரு ஏமாற்றுக்காரன் என்பதாகும். ஏசாவோ அவன் பெயர் யாக்கோபு என்று அழைக்கப்பட்டதனால் வஞ்சிக்கிறவனாய் இருக்கவில்லையா என்று கூறினான். ஆனால் யாக்கோபு கர்த்தரோடு முழு இரவும் போராடி மேற்கொண்ட பொழுது அவனோ ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் அவனது பெயரை யாக்கோபு எனப்படுவதிலிருந்து இஸ்ரவேல் என்று மாற்றினார். அதற்கோ தேவனோடு ஒரு இளவரசர் என்று பொருளாகும். பவுல் தன்மேல் பிரகாசித்த ஒரு ஒளியின் ரூபத்தில் பரிசுத்த ஆவியானவரை சந்திக்கும் வரையில் அவன் சவுல் என்றே அழைக்கப்பட்டான். அதன் பிறகு அவனுடைய பெயர் சவுல் என்பதிலிருந்து பவுலாக மாற்றப்பட்டது. சீமோன் அவன் இயேசுவை சந்தித்த போது அவர் அவனுடைய பெயரை பேதுருவாக மாற்றினார். இயேசு ஜெயங்கொண்ட பொழுது அவரது பெயரும் மாற்றப்பட்டது. அவர் அந்த நாமத்தை வெளிப்படுத்துவார். அவர் ஜெயங்கொண்டது போல் அவரோடு உள்ளவனும் ஜெயங்கொள்வான். அவன் ஒரு புதிய நாமத்தை பெற்றுக் கொள்வான். என்னுடைய புதிய நாமத்தை நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்று கூறுகிறார். பாருங்கள், ஒவ்வொரு ஜெயங்கொள்பவனும் அவர்களுடைய தலைவர்கள் போன்றவர்களையே நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். அவர்களுக்கு மத்தியில் தலைவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது உண்மையாகவே எல்லா இஸ்ரவேல் புத்திரரும் தங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளவில்லை, அது உண்மை. ஆனால் அந்த உயர்ந்த தலைவர்கள் அவர்கள் ஜெயங்கொள்ளுகிற போது அவர்கள் ஒரு புதிய நாமத்தை பெற்றுக் கொண்டனர். அது எவ்வளவு சரியாக பொருந்துகிறது என்று பார்த்தீர்களா? அப்படியே பரிபூர்ணமாக பொருந்துகிறது. அத்தூதன் மறைவான மன்னாவையும் கூட பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் இப்பொழுது கண்டறிகிறோம். மறைவான மன்னாவானது ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் மேசையின் மேல் வைக்கப்படும் சமூக தப்பத்தை குறிப்பதாகும். சமூக தப்பம் ஆசாரியனுக்கு மட்டுமே உரியதாகும். அது உண்மையே. சமூக தப்பம் ஆசாரியனுக்காகவே இருந்தது. அவைகள், அதாவது அது ஆசாரியர்களுக்கான தலைவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு விசேஷ காரியமாயிருந்தது. இந்த மனிதன் ஜெயங்கொள்ள வேண்டும். முழு சபையாரும் மன்னாவை பெற்றனர். ஆனால் அவன் ஒரு மறைவான விசேஷித்த மன்னாவை, அதாவது ஒரு விசேஷித்த வெளிப்பாட்டை பெற்றான். ஓ, அதாவது இயேசுவானவர் யார் என்பதை பற்றியும் அவரை பற்றிய காரியம் அனைத்தையும் அறிந்து கொள்கிறான். பாருங்கள், அத்தூதன் ஜெயங்கொண்டால் அந்த வெளிப்படுத்தல் கிடைக்கிறது. அதை பற்றிக்கொள், ஏனெனில் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனுக்கும் அவன் ஜெயங்கொண்டிருக்கிறான். சபையின் தூதனுக்கு இவைகள் எழுதப்பட்டன. புரிகிறதா? இப்பொழுது நாம் அப்பொழுது கண்டறிந்ததை இன்றிரவு நாம் துவங்குவோம். தியத்ரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, நாம் அவரை துவக்கத்தில் எபேசு சபையின் காலத்தில் அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்தின் துவக்கத்தில் கண்டபோது அவருடைய மகிமையடைந்த 7 விதமான தோற்றங்களில் நாம் அவரை கண்டோம். சிரசும், அதாவது யோவான் கர்த்தருடைய நாளில் அவரை கண்டான் என்று நாம் கண்டறிகிறோம். அவர் இப்பொழுது வருகையில் அவர் ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். அவர் இப்பூமியில் இருந்த போது அவர் ஒரு தீர்க்கதரிசியாக தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்து பிதாவின் சமூகத்திற்கு சென்றார். அது அவரை ஒரு ஆசாரியனாக ஆக்குகிறது. அவர் திரும்பி வருகையில் ஒரு ராஜாவாக இருப்பார். தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா. அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் ஒரு கழுகா இருந்தார். அவர் தேவனுடைய ஆசாரியனாக இருந்தார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியா இருந்தார். அவர் திரும்பி வருகையில் அவர் சிங்கமாக ஆளுகை செய்யும்படியான யூதா கோத்திரத்து சிங்கமாக இருப்பார். பரிசுத்த ஸ்தலம் இன்னும் இருந்து கொண்டிருக்கையில், அவரது ஆசாரிய ஊழியமானது இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையில், அவர் அங்கே நின்று கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். யோவான் தான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானதாக கூறுகிறான். அது ஏழாம் நாளும் அல்ல, ஞாயிற்றுக்கிழமையும் அல்ல. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. வேதம் முழுவதிலும் அது ஆராயப்பட்ட போது அது கர்த்தருடைய நாளாய் இருந்தது. இதுவோ மனிதனுடைய நாளாய் உள்ளது. கர்த்தருடைய வருகையே அவருடைய நாளாயிருக்கும். யோவானை நாம் கர்த்தருடைய நாளில் காண்கிறோம். அவர் அவரை கண்டபோது அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போன்று இருந்ததாக கூறுகிறார். அவ்வித தோற்றம் ஒரு நீதிபதியை குறிக்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். மற்றொரு காரியமோ, அவர் அப்பொழுது ஆசாரியனாக இல்லை. ஏனென்றால் ஆசாரியன் கச்சையை பணிவிடை செய்பவனுக்கு அடையாளமாக இடுப்பில் தான் கட்டியிருப்பான். ஆனால் இங்கே இயேசு கச்சையை மார்பருகே கட்டினவராக இருந்தார். எனவே அது அவர் ஒரு நியாயாதிபதியாக இருந்தார் என்பதையே பொருட்படுத்தினது. ஆமென். அவர் ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதையே நாம் கண்டோம். தானியேலின் புத்தகத்திற்கு நாம் பின்னால் திரும்பிச் சென்று, தானியேல் அவரை வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பில் சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போன்றிருந்த நீண்ட ஆயுசுள்ளவர் என்ற தோற்றத்தில் காண்கிறான் என்று நாம் கண்டோம். இப்பொழுது வெண்மை, பழங்காலத்து ஆங்கிலேய நீதிபதிகள் காலகாலமாக நீதி வழங்குவதற்காக நீதிபதிகளின் ஆசனத்தில் அமர்கையில் தங்கள் தலையின் மேல் ஒரு வெண்மையான பொய்முடி தொகையை அணிந்து கொள்வர். ஏனென்றால் அவர்கள் நீதிபதிகளாக இருந்தனர். கர்த்தருடைய நாளில் அவர் நீதிபதியாக இருக்கையில் யோவான் அவரை அவ்வாறு கண்டான். ஆமேன். அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராய் இருந்தார் என்று இப்பொழுது நாம் கண்டறிகிறோம். அப்பொழுது அந்த கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. ஒரு காலத்தில் அவருடைய கண்கள் மனுஷிய கண்ணீரினால் மங்கி போயிருந்தது. ஒரு மறித்த மனிதனுக்காக அவர் அழுவதை அவர்களால் நின்று பார்க்க முடிந்தது. அடுத்த 5 நிமிடங்களுக்குள் அவர் மீண்டும் உயிரடைய போகிறதையும் அவர் அறிந்திருந்தார். அப்படி அறிந்திருந்தும் அவர் அழுதது மானிட பரிவிரக்கமாயிருந்தது. ஆனால் அக்கண்களுக்கு பின்னால் ஒரு மனிதனின் ஜீவத்திற்குள்ளாக பார்த்து அவன் யார் என்பதை பற்றியும் மற்றும் அவனை பற்றி அனைத்து காரியங்களையும் கூறக்கூடிய வல்லமை இருந்தது. காரணம், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களின் பிரதிபலிப்பாக அது இப்பொழுது வந்தது. என்ன நடக்கிறது என்பதை அறிய பூமி முழுவதும் சுற்றி பார்க்கக்கூடிய கண்கள் அவைகள். அப்படியானால் நியாயத்திற்கு நாளில் நீ எங்கே நிற்பாய்? அவருக்கு முன்பாக உங்களுடைய பாவங்கள் நிர்வாணமாக இருக்கும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது என்பதை நீங்கள் கவனியுங்கள். அது தேவனுடைய வார்த்தை என்று நாம் பார்த்தோம். அவருடைய பாதங்கள் பிரகாசமான வெண்கலமாக இருந்ததை நாம் கண்டோம். அது அவருடைய அஸ்திபாரத்தையே பொருட்படுத்தினது. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை அவர் விதித்து பாவங்களை தன்மையில் எடுத்துக்கொண்டு அதை பரிகரித்து தேவனை பிரியப்படுத்தினார். அது உண்மை. அவருடைய அஸ்திபாரமே நம்முடைய அஸ்திபாரமாயிருக்கிறது. நான் கிறிஸ்து என்னும் திடமான கண்மலையின் மேல் நிற்கிறேன். எடிப்ரூ இவ்வாறு கூறினார். மற்றெல்லா நிலங்களும் அமர்ந்து கொண்டிருக்கும் மணலே. அதுவே உண்மை. ஒவ்வொரு சபைக்காலத்தையும் அவர் சந்திக்கையில், அவ்வேளையில் அவர் தனது தெய்வீக பெயர்களை ஒன்றை குறிப்பிட்டே தூதனுக்கு உரைக்கிறார் என்பதை நாம் இங்கே கண்டறிகிறோம். இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் உன்னத தெய்வீக தன்மையை பற்றிய வெளிப்பாட்டை ஏனைய வெளிப்பாடுகளில் இருந்து முதன்மையாக ஏற்கனவே பார்த்தோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர் நானே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறேன் என்றார். பாருங்கள், முதல் வெளிப்பாடு. யோவான் தன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறவரை பார்க்கும்படிக்கு திரும்பினார். அவர் அவனிடத்திலே பேசுகிற முதல் காரியம், எந்த ராஜாவும் அவன் பேசும்போது அவன் யாராய் இருக்கிறான் என்பதை அவன் கூறுகிறான். எவருமே நான் உங்களிடத்திற்கு பேசும்போது நான் இன்னார் இன்னார் என்றும் உங்களுக்கு என்னை தெரியாது என்றும் கூறுகிறேன். நான் வில்லியம் பிரனாம், நான் ஜோன்டோ என்கிறது போன்றே ஆகும். அது என்னவாக இருந்தாலும் அதை கூறுகிறோம். அவர், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கூறினார். ஓ என்னை, அவருடைய தெய்வீக தன்மை. இங்கே நாம் அவருடைய மகிமைப்படுத்தப்பட்ட 7 விதமான தோற்றங்களை கொண்டவராய் இருப்பதை அவரில் காண்கிறோம். ஒவ்வொரு சபைக்காலத்திலும் அவர் இந்த 7 விதமான மகிமையான தோற்றங்களில் ஒன்றை தெரியப்படுத்தி அச்சபைக்காலத்தை அணுகிறார். இன்றிரவில் அவர் கண்களில் அக்னி ஜுவாலையுடன் வருகிறார். அவர் லவோதிக்கேயா இல்லை, இந்த தியத்ரா சபைக்காலத்திற்குள்ளாக அவிதமான கண்களுடன் உற்று நோக்குகிறார். இக்காலத்தில் தான் சபையானது கத்தோலிக்க மத கொள்கைகளுக்குள்ளும் அஞ்ஞான மத கொள்கைகளுக்குள்ளும் விவாகம் செய்து கொண்டது. அதாவது நிக்கோலாய் மதஸ்தினரும் அஞ்ஞானிகளும் சேர்ந்து விவாகம் செய்து கொண்டு முதலாவதாக மதஸ்தாபன சபையை பிறப்பித்தது. எபேசு சபை காலத்தில் நிக்கோலாய் மதத்தினரின் கிரியைகளாக இருந்தது சிறிய பெர்கமு சபையின் காலத்திலோ போதகமாக மாறியது. அது ஒரு பிலேயாமின் போதகமாக இருந்தது. இஸ்ரவேலர் புறப்பட்டு போய் வேசித்தனம் பண்ணும்படி பிலேயாம் கற்பித்திருந்தார். அதாவது மோவாபியரோடு அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். மோவாபியரோ வெதுவெதுப்பான சபை அங்கத்தினராயிருந்தனர். அதாவது சாதாரண சபையாய் பெரிய ஸ்தாபனமாய் இருந்தனர். நிக்கோலாய் மதஸ்தினரின் போதகம் சபையில் இருக்கிற அனைத்து அதிகாரத்தையும் எடுத்து போட்டுவிட்டு அதை ஒரு ஸ்தாபனமாக ஆக்கிவிட்டது என்று தேவன் கூறினார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவரோ, நீ இதை வெறுக்கிறாய், நானும் அதை வெறுக்கிறேன் என்று கூறினார். அவர் அதை வெறுக்கிறேன், அதை வெறுக்கிறேன், அதை வெறுக்கிறேன் என்று தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார். இங்கே அது முழு உபதேசத்திற்குள்ளாக வருகிறது. சபையானது எவ்வாறு நசுக்கப்பட்டு அது மிகவும் சிறுத்து போய் இன்றைக்கு நமது சபை காலத்தில் இருக்கிற மிகச்சிறிய அளவுக்கு குறுகிவிட்டது என்பதை பாருங்கள். இப்பொழுது இந்த வெளிப்பாடானது வந்த நாளில் இல்லை, இச்சபைக்கு உண்டான நாளில்தான் ரோமாபுரியானது தனது இடத்திலுள்ள பிரம்மாண்டமான கற்களின் மேல் புல் வைக்கோல் ஆகியவற்றைக் கொண்டு தங்கள் சபையை கட்டியிருந்தது. ஆனால் அவர் இந்த சபையிடம் அவர் அப்பொழுதும் அக்னி ஜுவாலை போன்ற கண்களுடன் காலங்கள் தோறும் நோக்குகிறார் என்றும், அவரது அஸ்திபாரம் புல் வைக்கோல் அல்ல, உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான உறுதியான வெண்கலம் என்பதாக கூறுகிறார். அஸ்திபாரம் நிச்சயமானதாக இருக்கிறது. நான் அதை நேசிக்கிறேன். நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். சரி, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளையும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். சரி, இச்சபை காலத்தில் சபையானது ஏறத்தாழ அறுப்புண்டு போன நிலையில் மிகவும் குறைந்து போன நிலைக்கு ஆகிவிட்டது. இக்காலத்தில் அவர்கள் மகத்தான ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்களை பெற்றிருப்பதில் இருந்து அகன்று போய் கிரியைகளை சார்ந்து கொள்ளும் நிலைக்கு போய்விட்டார்கள். நாம் நம்முடைய கிரியைகளின் பேரில் சார்ந்திருப்பதை தேவன் விரும்புகிறதில்லை. அது ஸ்தாபன அமைப்பின் அடையாளமாய் உள்ளது. நாங்கள் செல்வி ஜோன்ஸுக்கு விரைவு கட்டங்களை கொடுக்கிறோம், நாங்கள் இன்னாருக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு துணிமணிகளை கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அது நல்லதுதான், ஆனால் நீங்கள் அதன் பேரில் சார்ந்திருக்க வேண்டாம், நீங்கள் அதை செய்வதில் சார்ந்திருக்க வேண்டாம் சகோதரனே. அது நல்ல செயல்கள் தான், அது ஒரு நல்ல ஒழுக்கமான குடிமகனும் அது செய்வான். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உண்டாகின்ற மறுபடியும் பிறந்த அனுபவமே தேவையாயிருக்கிறது. சரி, அவர்களோ அன்பு விசுவாசம் ஆகியவைகளை கொண்டிருப்பதில் நலிவுற்று அதற்கு பதிலாக கிரியைகளையே சார்ந்து கொள்ள தலைப்பட்டனர். காலமோ செல்ல செல்ல அவர்கள் அது பெருகிக்கொண்டே சென்றனர். சரி, உன் கிரியைகளையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் நாம் இப்பொழுது 20 வசனத்தை எடுத்துக் கொள்ளப் போகிறோம். இதை கவனியுங்கள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் தேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்த வேலை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இப்பொழுது ஸ்திரியானவள் நேற்றிரவில் ஸ்திரியானவள் எதற்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறாள் என்று பார்த்தோம். சபைக்கே இப்பொழுது அவர்கள் நிக்கோலாய் மதஸ்தினரின் மற்றும் பிலேயாமின் போதகம் என்று அழைக்கப்பட்டனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது அது ஒரு யெசபேலாக மாறிவிட்டது. இப்பொழுது யெசபேல், நீங்கள் கவனிப்பீர்களேயானால் இது ஒரு பெரிய சரித்திரமாய் உள்ளது. இப்பொழுது நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் 1 ராஜாக்கள் 16 அதிகாரத்தை குறித்துக் கொள்ளுங்கள். யெசபேல் ஒருபோதும் ஆபிரகாமின் குமாரத்தி அல்ல. இங்கு உள்ள அஞ்சான ரோமாபுரியாகிய இந்த குழுவினரும் ஆபிரகாமின் குமாரத்தி அல்ல. நிக்கோலாய் மதத்தினர் ஒரு குளிர்ந்து போன உண்மையான கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து தங்களை வேறுபிரித்துக் கொண்டு விசுவாசம் இல்லாமல் காணப்பட்ட சம்பிரதாய முறை கொண்ட கிறிஸ்தவ கூட்டமாயிருந்தனர். அவர்கள் இன்றைக்கு இருப்பது போல் அவர்கள் ஒரு சபையை ஒரு தங்கும் விடுதியை போன்றாக்கவே அவர்கள் விரும்பினர். ஒரு விடுதியை போல அதில் பரிசுத்த ஆவியே இல்லை. அற்புதங்களின் காலம் கடந்துவிட்டது, அது வேறொரு காலத்திற்குரியது. நமக்கு சகோதர ஐக்கியம் கிடைத்திருக்கிறது என்கிறார்கள். ஒரு நல்ல மேசான் ஆட்ஃபெல்லோ போன்ற சகோதர சிநேகத்தை வலியுறுத்தும் சர்வதேச சங்கங்கள் அல்லது அது போன்ற எந்த சங்கமும் அதையே பிறப்பிக்கின்றன. அது சரிதான், ஆனால் அது ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய பிறப்பின் ஸ்தானத்தை, ஆத்மாவிற்கான ரட்சிப்பின் ஸ்தானத்தை எடுக்கவே முடியாது. இதுவே சத்தியம். சரி, இந்த யெசபேல் இப்பொழுது அவள் ஒரு ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கவில்லை, அது உண்மை. அவள் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரரின் இளவரசி ஆவாள். அந்த நேரத்தில் அந்த ராஜ குடும்பமோ அவளது ராஜ குடும்பமானது பாகாலிடத்தில் காட்டுமிராண்டித்தனமான கொடூரமான முறையில் பிரபலமானவர்களாக்கப்பட்டு விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவளுடைய தந்தை அஸ்தரோத் என்னும் விக்கிரகத்தின் ஒரு பூசாரியாயிருந்தார். நீங்கள் அதை எப்படி உச்சரிக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அதை வரலாற்றிலிருந்து எடுத்தேன். கான்ஸ்டன்டைனை போலவே ஆகா தன்னுடைய மூல தந்திரத்தை பயன்படுத்தினார். இதுவோ அடுத்த மகத்தான வலிமையான தேசமாக இந்த இஸ்ரவேல் விளங்கியது. நேற்றிரவு கான்ஸ்டன்டைன் என்ன செய்தான் என்று பார்த்தோம். அவன் ரட்சிக்கப்பட்டவனாயிருக்கவில்லை, அவன் ஒரு அரசியல்வாதியாயிருந்தான். அவன் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தான், அவன் கிறிஸ்தவர்களை எடுத்துக் கொண்டான். அவர்கள் அவனுக்காக ஜெபித்ததாக கூறினர். இப்பொழுது இங்கே நினைவிருக்கட்டும், நாம் இப்பொழுது நிக்கோலாய் மதஸ்தினரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஜெபித்து அதனால் அவன் இந்த யுத்தத்தில் ஜெயித்தால் அப்பொழுது அவன் ஒரு கிறிஸ்தவனாகி விடுவதாக அவன் கூறினான். அவன் இதை பற்றி ஒரு சுப்பரம் கண்டான். அதன் பேரில் அவன் தன்னுடைய வீரர்களின் கேடயங்களை வெண்வர்ணம் பூசி அந்த ராத்திரியில் சிலுவை சின்னத்தை பொறித்தான். அச்சமயத்தில் தான் நைட்ஸ் ஆஃப் கொலம்பஸ் என்ற ஸ்தாபனமானது பிறந்தது. அங்கேதான் அவர்கள் தங்களுடைய நிலையை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் கான்ஸ்டன்டைன் ஒருபோதும் கிறிஸ்தவர்களுக்குரிய நிலையை எடுத்துக்கொண்டதே இல்லை. செயின்ட் சோபியா சபை எனப்பட்ட ஒரு நிக்கோலாய் மதஸ்தருடைய சபையின் கட்டிடத்தின் மேல் அவன் ஒரு சிலுவை சின்னத்தை பொறித்தான். நான் நேற்றிரவு கூறியது போல வரலாற்றின் பக்கங்களில் கிறிஸ்தவம் போல் தோற்றமளிக்கும் இந்த ஒரு காரியத்தை தவிர வேறெதுவும் சபைக்குரியதாக அவன் செய்தான் என்று சொல்லும் எதையும் என்னால் காண முடியவில்லை. வேறு அநேக வேத பண்டிதர்களும் அதையே கூறுகிறார்கள். இப்பொழுது அவருடைய மனமாற்றத்தை குறித்து எதையும் நாம் அறியும். அவன் எந்த விதமான நிலைக்குள்ளாக சென்றான், அவன் செய்ய நினைத்தது என்ன, அவன் ரோமாபுரி முழுவதையும் கண்டான். இப்பொழுது அவனுடைய தந்திரத்தை பாருங்கள். இக்காரியம் சம்பவிப்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே வேதத்தில் எப்படியா தேவன் அதை பற்றி கூறி உறுதிப்படுத்தியிருக்கிறார்? ஆகாப் உபயோகித்த அதே தந்திரத்தை தான் கான்ஸ்டன்டைனும் கடைபிடித்தான். தேவனே அதை இங்கே கூறியுள்ளார். கான்ஸ்டன்டைனின் ஜனங்களில் பெரும்பாலோர் இந்த நிக்கோலாய் மதஸ்தினரான கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதை கண்டான். அவர்களில் வேறு சிலர் சமய எதிர்ப்பாளர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் தான் பெந்தேகோஸ்தேக்கள். அவர்களோ சமய எதிர்ப்பாளர்கள் மற்றும் பரிசுத்த உருளைகள் என்றும் இன்னும் பிற பெயர்களால் அழைக்கப்பட்டனர். அங்கே அவர்களிடமே உண்மையான அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாயிருந்தன. ஆனால் மாம்ச பிரகாரமான சபையோ அப்பொழுது ஒரு ஸ்தாபன அமைப்பிற்குள்ளாக உருவாய் கொண்டிருந்தது. கான்ஸ்டன்டைன் என்ன செய்தான்? அவன் மிகவும் சாதுரியமான ஒரு வேலையை செய்தான். அவன் தன்னுடைய அஞ்ஞான விக்கிரக ஆராதனைக்கார நண்பர்களையும் கிறிஸ்தவ நண்பர்களையும் ஒன்று சேர்த்து இவ்விரு சபைகளையும் இணைத்து அஞ்ஞான கொள்கைகளை கிறிஸ்தவத்திற்குள் கொண்டு வந்தான். அவ்வாறு பெர்கமோ சபையின் காலத்தில் கிறிஸ்தவமும் அஞ்ஞான மதமும் விவாகம் செய்து கொண்டன. இந்த சபைக்கு தேவன் இன்றளவில் இங்கே என்ன கூறுகிறார்? ஆகாப் தனது ராஜ்யபாரத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டி விக்கிரக ஆராதனைக்காரியாகிய இசபேலை மணந்தான். அதே காரியம்தான் இங்கும் நடந்தது. தனது இஸ்ரவேலின் ராஜ்யத்திற்கு பலம் சேர்க்க அவன் இவ்வாறு செய்தான். அதைத்தான் சபைகளும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்த ஆண்டில் 1962 யாவருக்கும் ஒத்துப்போகிறதான வேதாகமத்தை அவர்கள் உருவாக்கி வெளியிட முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனித்தீர்களா? கத்தோலிக்கரையும் பிராட்டஸ்டன்ட்களையும் யூதர்களையும் பிரியப்படுத்தத்தக்கதான ஒரு வேதாகமாக அது இருக்குமா? ஓ சகோதரனே, அதை பற்றிய செய்தியை செய்தி பத்திரிகையில் இருந்து கத்தரித்து வைத்திருக்கிறேன். இன்றிரவில் நான் என்னோட அதை இங்கே கொண்டு வரவில்லை. அன்றிரவு நான் அதிலிருந்து வாசிக்க நீங்கள் கேட்டீர்கள். அங்குதான் காரியம். நீங்கள் பாருங்கள். ஓ, இவ்வாறான காரியங்களை அவர்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள். தங்களை எண்ணிக்கையில் பெருக்கிக் கொள்ள வேண்டி தேவனுடைய பரிசுத்தமான காரியங்களை எடுத்து இஷ்டப்படி வீசி இருந்து விடுகிறார்கள். சபை அதைத்தான் செய்திருக்கிறது. சபையானது தனக்குள் ஆட்களை சேர்த்துக் கொள்வதற்காக ஒருவருக்கொருவர் கைகளை குறித்துக் கொள்வதற்கு அடிப்படையில் ஆட்களை சேர்த்துக் கொண்டு அதன் மூலம் மறுஜென்ம அனுபவத்தை அடையாத ஆட்களான துரோகிகளை விசுவாசம் இல்லாதவர்களை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் உண்மையான சரீரமாகிய சபையோ ஒரு மத ஸ்தாபனம் அல்ல, அது ரகசியமான கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறது. அதற்குள் நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறுதல் என்னும் ஒரே ஒரு வழியாகத்தான் உள்ளே நுழைய முடியும். அது உண்மையே. அப்போஸ்தலர்கள் பெற்றிருந்த அதே அடையாளங்களை உண்மையான சபையானது பெற்றிருக்கிறது. அது முற்றிலும் உண்மையே. நாமோ நல்லது, நாம் அசம்பிளி ஆஃப் காட் சபையோடு சேர்ந்து கொள்வோம், நாம் ஒருத்துவ மக்களோடு சேர்ந்து கொள்வோம், நாம் இந்த சபையோடு சேர்வோம், அல்லது பாப்டிஸ்டோடு அல்லது மெத்தடிஸ்டோடு சேர்ந்து கொள்வோம் என்று கூறி அந்த விதமாக நாம் தவறோடு ஒத்துப்போக வேண்டியதில்லை. நாம் கிறிஸ்துவோடு சேர்ந்து கொள்வோமாக. இந்த காரியங்களிலிருந்து விலகி சுயாதீனராயிருப்போம். அந்த ஸ்தாபனங்கள் ஒவ்வொன்றும் நன்றாகத்தான் காணப்படுகின்றன. ஆனால் அவர்களுக்கென கொள்கைகளும் கோட்பாடுகளும் உள்ளன. நீங்கள் அவர்களுடைய தேசத்தில் உள்ள சபையில் ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டுமானால் அவர்களுடைய பொது கண்காணியை போய் பார்த்து அவர் அனுமதிக்கிறாரா என்று முதலில் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன போதிக்கிறார்களோ அதன்படி சரியாக நீங்கள் போதிக்காவிடில் அவர்கள் உங்களை புறம்பாக்கி போடுவார்கள். அவர்கள் விருப்பப்படி போதித்தால் அப்போது நீங்கள் வேதத்தோடு நினைத்திருக்க முடியாது. தேவன் அதை செய்ய முடியாது, அவர் அதை வெறுக்கிறார். எந்த ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனும் அவ்வாறே செய்கிறார். அங்கிருக்கிறவர்கள் அநேகர் முற்றிலும் ஊழியம் செய்யவும் ஐக்கியம் கொள்ளவும் வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் உங்களால் அதை செய்ய முடியாது. அவர்கள் உங்களை வெளியே தள்ளிவிடுவார்கள். நல்லது, அவர்கள் உங்களை வெளியே தள்ளினால் தள்ளட்டும். நீங்கள் எப்படியாயிலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், அதுவே முற்றிலும் சரியானது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்களோ அந்த கோட்பாட்டை பெற்றுக் கொள்ள விரும்புகிறார்கள். ஏராளமாக பணம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதற்கேற்ப நிலைக்கு நீங்கள் போய்விட விரும்புகிறார்கள். 1944 பாப்டிஸ்டுகள் ஒரு கோஷத்தை எழுப்பினார்கள். 1944 புதிதாக இன்னும் 10 லட்சம் மக்களை சேர்த்து எண்ணிக்கையை பெருக்குவோம் என்கிற கோஷமே அது. அவர்கள் என்ன பெற்றுக் கொண்டார்கள்? மகத்தான சுவிசேஷகர் பில்லி கிரஹாம் கூறினது போல, அவர் லூயிவில்லில் இருந்தபோது, நான் ஒரு பட்டணத்திற்கு போகிறேன், அங்கே 30,000 பேர்கள் என் கூட்டத்தில் கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். நான் அடுத்த ஆண்டில் அதே பட்டணத்திற்கு போகும்போது அவர்களில் 30 பேர் கூட தேரமாட்டார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் ஒரு பட்டணத்திற்கு போனால் ஒரு ஆத்மா அவனது ஊழியத்தில் ரட்சிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். பவுல் அதே பட்டணத்திற்கு அடுத்த ஆண்டில் திரும்பி போகும்போது அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து இன்னும் 30 ஆத்மாக்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறதை காணலாம். அந்த ஒன்றிலிருந்து நிறைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று எண்ணிக்கை கூடுகிறது என்று கூறினார். அவர் என்ன கூறினார்? இவ்வாறு அவர் ஒரு நல்ல அறிக்கையை பண்ணியிருக்கிறார், ஆனால் நம்முடைய விலையேற்ற சகோதரன் சரியாகத்தான் கூறினார் என்று நான் விசுவாசிக்கவில்லை. மேலும் அவர் சோம்பேறி பிரசங்கிமார்களே, நான் அவ்வாத்மாக்களின் பெயர்களையும் முகவரிகளையும் கொடுத்திருந்தேனே, நீங்கள் அவர்களை நேரில் போய் சந்தித்து அவர்களோடு சம்பாஷிக்காமல் அதற்கு பதிலாக வெறுமன ஒரு கடிதத்தை அனுப்பிவிட்டு உங்கள் காலை மேசைக்கு மேல் தூக்கி போட்டுக்கொண்டு சுகமாக இருந்து விடுகின்றீர்கள் என்று கூறிவிட்டார். இவ்வாறு அவர் வெளிப்படையாய் பேசியதை நான் மெச்சுகிறேன். ஒரு மனிதன் மாய்மாலக்காரனாக இராமல் தான் என்னவாக இருக்கிறானோ அப்படியே தன்னை காண்பித்தால் நான் அப்படிப்பட்டவனையே விரும்புகிறேன். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதை விட மிஞ்சி எண்ணாமல் உள்ளபடியே என்ன வேண்டும் அதை நான் விரும்புகிறேன். ஆனால் நான் ஒன்றை கூற விரும்புவேன். பில்லி அவர்களே, பவுலின் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு ஆத்மாவை வழிநடத்தி செல்ல அவனுக்கு யார் இருந்தார்கள் என்று உங்களை கேட்க விரும்புகிறேன். பில்லி, நீங்கள் அவர்கள் ஸ்தாபனங்களுக்கு திரும்பி போய் கை குலுக்குதல் போன்றவர்களை மட்டும் செய்வதை நிறுத்திவிடுங்கள். அவர்கள் விழித்திருந்து ஆம், நான் இயேசுவை என சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்ற அவ் அனுபவத்தில் நினைத்திருந்து அவன் மாம்ச சிந்தைக்கு மறித்து அழுகி பரிசுத்தாவியினால் மறுபடியும் பிறக்க விடுங்கள். அப்பொழுது அவன் புதிய ஆத்மாக்களை ஆதாயம் செய்வான். சகோதரனே, அப்பொழுது அவன் அப்படிப்பட்ட ஆத்மா அக்னி பந்தாக இருப்பான். அவனில் உள்ள அக்னியை உங்களால் அணைக்கவே முடியாது. அவன் பெருங்காற்றினால் விசிறி விடப்பட்டு கோரமாக எரியும் ஒரு வீட்டை போல் இருப்பான். அதை நீங்கள் அணைக்கவே முடியாது. ஓ, ஒரு உண்மையான கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட அவருக்குள் உள்ள அக்னி எங்கும் பரவுகிறது. அவனால் அப்படியே அமைதியாக இருக்க முடியாது. அவன் அசைந்து கொண்டே இருப்பான். ஓ, நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஓ, என்ன பழங்காலத்து பாணியிலான பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் ஆத்மாவை அக்னிமயமாக்குகிறது. பெருத்த முழக்கத்தோடு வீசும் பலத்த காற்று உங்களுக்கு அவ்வக்னியை மேலும் பற்றிய செய்கிறது. அது அமைதியாக இருக்க முடியாது. அவிதமான நிலையில் நான் கொஞ்சம் விறகை எடுத்து நெருப்பு வைத்துவிட்டு போய்விடுகிறேன். அது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆம் ஐயா, பவுலின் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவை யாரும் வழிநடத்தி செல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் பவுல் அந்நபரை தன் சுயத்தில் மறித்து கிறிஸ்து அவருக்குள் ஜீவிக்கத்தக்க அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் ஆழமாக போய்விட்டு விடுவான். மீதியை அவர் பார்த்துக் கொள்வார். அது உண்மை. அதுவே செய்யப்பட வேண்டிய காரியமாயிருக்கிறது. பாப்டிஸ்ட் சகோதரர்கள் அருமையானவர்கள் தான், ஆனால் இன்னும் 10 லட்சம் ஜனங்களை புதிதாக சேர்ப்பதனால் என்ன பயன்? உங்களுக்கு இன்னும் கூடுதலாக 10 லட்சம் பெயர்கள் தான் கிடைக்கின்றன. சபை பதிவேட்டில் எப்படியாவது யாரையாவது சரிகட்டி சேர்த்து அதில் எழுதி விடுவதுதான் நடக்கிறது. அதெல்லாம் சரிதான் சகோதரரே, ஆனால் தேவையானது என்னவென்றால் உலக தோற்றத்திற்கு முன்னரே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயர்களே நமக்கு வேண்டும். அவர்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அடையாள அற்புதங்கள் தங்கள் ஜீவியத்தில் கொண்டவர்களாக இருப்பார்கள். வரலாற்று நூல்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் யாவருமே நிசாயா ஆலோசனை சங்கம் என்ற புத்தகத்தை வாங்கி எவ்வாறு அந்த ரத்த சாட்சிகள் பெந்தேகோஸ்தேயின் அக்கினியை விடாமல் பற்றிக் கொண்டிருந்தனர் என்பதை வாசித்து பார்க்க விரும்புகிறேன். இப்போது சகோதரனே, பாப்டிஸ்டுகளே, மெத்தோடிஸ்டுகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் நான் உங்களுக்கு கூறுவது என்னவரில் உண்மையான அசலான ஒளியானது அது பெந்தேகோஸ்தே ஸ்தாபனம் அல்ல இப்பொழுது. ஆனால் உண்மையான அசலான ஒளியோ ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவமாயிருக்கிறது. நான் அநேக நாட்களாக இதை பற்றிய வரலாறுகளை தோண்டி ஆராய்ந்து பார்த்தது. இக்காலம் வரை அடையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆம் ஐயா, ஆனால் அது தள்ளப்பட்டு விட்டது. அவர்களில் சிலரோ நல்லது, மகத்தான கத்தோலிக்க சபையானது எதிர்ப்பலைகளை எல்லாம் சமாளித்து நிலைத்து நின்று விட்டது. அதுதான் உண்மையான சபை என்பதை இதனால் நிரூபிக்கிறது என்று கூறுகிறார்கள். அவள் நிலைத்து நின்றது ஒன்றும் ஆச்சரியமானதாக எனக்கு தென்படவில்லை. ஏனென்றால் அச்சபையின் பின்னால் பக்கபலமாக அரசாங்கமும் மற்றும் ஏனைய சக்திகளும் இருந்தபடியினால் அது நீடித்திருக்க முடிந்திருக்கிறது. ஆனால் மிகவும் வினோதமான காரியம் என்பதில் அந்த சிறுபான்மையினரான சிறு மந்தையானது புறம்பாக்கப்பட்டும் சிறையில் அடைபட்டும் வாழால் அறுப்புண்டும் இருந்தது. அவர்கள் எப்படி நீடித்து நிலைத்திருந்தனர்? அவர்களுக்குள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பதினால் அது நீடித்து நிற்க முடிந்தது. பாதாளத்தின் அனைத்து பிசாசுகளும் அதை மேற்கொள்ள முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதுவே உண்மையான காரியமாய் உள்ளது. மெத்தோடிஸ்ட் பிரசங்கியார்களுக்கும் இந்த பரிசுத்தாவியான கொடுக்கப்பட்ட அதே காரியம் நடக்கும். அது அவர்களை எழுப்பி அதே விதமான காரியங்களை செய்யும். அது ஒருபோதும் தவறாது. அந்த மாய்மாலக்காரனான ஆகாப் பாருங்கள், அங்கே போய் அவன், இப்பொழுது நான் என் ராஜ்யத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதனால் எனக்கு பெரிய தேசம் உண்டாயிருக்குமே, நான் போய் அந்த ராஜாவின் மகளை விவாகம் செய்து கொள்வேன் என்றால் நாம் சிநேகிதராகிவிடலாம் என்றெல்லாம் கூறினான். அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். இப்பொழுது சபையும் இதே போல் திரும்பி போய் கத்தோலிக்க சபையோடு இணைந்து கொண்டு விட்டால் முன்பு நடந்தது போலவே அது இருக்கும். ஆகாப் வாழ்ந்த நாளில் அது 3 தடவைகள் இருந்து வந்துள்ளது. இஸ்ரவேலின் பிரயாணத்தில் ஆகாப்புக்கு நள்ளிரவு அனுபவம் உண்டாயிருந்தது. இங்கே அது மீண்டும் நள்ளிரவு வேளையாக இருக்கிறது. அடுத்து நாம் மீண்டும் இக்காலத்தில் நள்ளிரவு வேளைக்குள்ளாக வந்திருக்கிறோம். 3 சந்ததிகள் இந்த அனுபவத்திற்குள் கடந்து சென்று விட்டன. இங்கே 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 இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் ஆகாப் தன் ஜனங்களை வலுப்படுத்த வேண்டி இசபேலை மணந்து கொண்டான். சரியாக அதே விதமான காரியத்தை தான் கான்ஸ்டன்டைனும் செய்தான். அவன் ஒரு பெரிய சபையை நிறுவி சலவை கற்களால் ஆன பலிபீடத்தை உண்டாக்கி போப் என்ற மனிதனை எடுத்து அவனுக்கு கொடுத்துவிட்டு அவனை எங்கே மேலாண்மை உள்ளவனாக ஏற்படுத்தி விட்டான். அவனே உயிருள்ள தெய்வமாக இருந்து கொண்டிருந்தான். அவனால் அவர்களிடத்தில் பேச முடிந்தது. அவர்களுடைய பாவங்களை குறித்து அச்சபையினிடத்தில் கூற முடிந்தது. அது அந்த பழைய வெதுவெதுப்பான சபைக்கு பிரியமானதாக இருந்தது. அதோடு திருப்தி அடைந்தவர்கள் சென்று விட்டார்கள். நிச்சயமாக அதுதான். ஆனால் மறுபடியும் பிறந்த மனிதனுக்கோ அவர்கள் இவ்வனுபவத்தை அகற்றிவிட்டு செபங்களை வாசித்து சொல்வது மற்றும் அஞ்ஞான சடங்குகளை உள்ளே கொண்டு வந்தது பிரியமானதாக இருக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜூபிட்டரை விலக்கி அந்த இடத்தில் பேதுரு வைத்தார்கள். அவர்கள் வீனஸ் தேவதையை விலக்கிவிட்டு அந்த இடத்தில் மரியாளை வைத்தனர். அது கிறிஸ்தவ மக்களுக்குள் அஞ்ஞான மூட நம்பிக்கைகளை கொண்டு வந்தது. ஆகாப் இஸ்ரவேலை மணந்து கொண்ட போது அதே விதமான காரியத்தையே செய்தான். அவன் இஸ்ரவேலுக்குள் விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தான். இஸ்ரவேல் என்ன செய்தாள்? தீர்க்கதரிசிகளில் எவர் மேலெல்லாம் அவளால் கை போட முடியுமோ அவர்களை எல்லாம் அவள் கொன்று போட்டு விட்டாள். அவள் அப்படி செய்யவில்லையா? அதே விதமாகத்தான் போப்புகளும் செய்தார்கள். உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் மேலெல்லாம் அவர்களால் கை போட முடியுமோ அவர்கள் மேலெல்லாம் கை போட்டு அவர்களை கொன்று போட்டனர். ஆனால் அந்த காலத்துக்குரிய ஒரு நட்சத்திரமாக வயோதிக எலியா இருந்தான். ஓ ஆமையா, பாவங்களை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைக்க அவன் பயப்படவே இல்லை. ஆமையா, அவன் அந்த காலத்துக்குரிய தேவனுடைய நட்சத்திரமாக விளங்கினான். ஒரு சமயம் அவன், கர்த்தாவே, நான் ஒருவன் மாத்திரமே மீதியா இருக்கிறேன் என்று சொல்லும்படியான கட்டம் வந்தது. தேவனோ அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒரு நிமிடம் பொறு, எலியாவே, நான் எனக்காக 700 பேர்களை மீதியாக மறைத்து வைத்திருக்கிறேன். பார்த்தீங்களா, அவர்கள் எங்கே உள்ளனர் என்பதை நீ அறியாய். அவர்கள் அங்கே பரிசேயர், சரிசேயர், பாப்டிஸ்டுகள், மெத்தோடிஸ்டுகள், பிரசுத்தேரியர்கள் ஆகியோர் நடுவில் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். நான் அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வருவேன். நீ கொஞ்சம் பொறுத்துக்கொள். புரிகிறதா? நான் அவர்களை அங்கே வைத்திருக்கிறேன். அவர்கள் என்னுடையவர்கள். அவர்கள் இதுவரையிலும் பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடவில்லை என்று கூறினார். ஆனால் வயோதிக எலியா அந்த நாளில் தேவனுடைய சத்தமாக இருந்தான். அவர் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு தேவனுடைய சத்தத்தின் முன்னடையாளமாக இருந்தான். எனவே அது வேதவாக்கியங்களின் படியாய் மீண்டும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலும் சத்தத்தின் முன்னடையாளமாகவே இருக்கும். இந்த அற்புதமான இசபேல் அவள் அங்கு ஆளுகையை மேற்கொண்ட போது தேவனுடைய பலிபீடங்களை எல்லாம் இடித்து போட்டு தன்னுடைய சொந்த பலிபீடங்களையே நிறுவ வேண்டும் என்றிருந்து கட்டினாள் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவளோ ஒரு விக்கிரகத்திற்கு முன்பாக இஸ்ரவேலரை பணிந்திடும்படி செய்தாள். கான்ஸ்டன்டைனும் கத்தோலிக்க சபையை நிறுவிய போது அவனும் சரியாக இந்த விதமான காரியத்தையே செய்துவிட்டான். அவன் அஞ்ஞான விக்கிரக ஆராதனைகளை கிறிஸ்தவ சபைக்குள் கொண்டு வந்தான். அவன் கிறிஸ்தவர்களை விக்கிரகங்களுக்கு முன்பாக பணிந்திடும்படி செய்துவிட்டான். அது மீண்டும் சரியாக ஒரு இருண்ட காலமாகவே இருக்கிறது. இஸ்ரவேலின் இருண்ட காலம், சபையின் இருண்ட காலம், மக்களை விக்கிரகங்களை பணிய செய்திடும் காலம். எலியாவோ தன்னுடைய நாளில் நட்சத்திரமாக இருந்தார். இசபேல் அனைத்து இஸ்ரவேலரையும் பாகாலை வணங்கிட செய்தார். எனவே அதே காரியத்தை தான் தியத்ரா சபை காலத்திலும் கத்தோலிக்க சபை செய்தது. இப்பொழுது இங்கே இன்னொரு ஆச்சரியமான காரியத்தை நீங்கள் கண்டுணர நான் விரும்புகிறேன். நான் இங்கே என்னுடைய வரலாற்றை பார்த்தேன். இயேசு அவள் தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்கிறாள் என்று கூறினார். தன்னை தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்ளும், தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் இசபேல் என்ற அந்த ஸ்திரியானவள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், கத்தோலிக்க சபையானது தங்களுடைய ஜனங்கள் வேதத்தை வாசிக்க அனுமதிப்பதில்லை. ஏனெனில் வேதத்தை வாசித்து அதற்குரிய தெய்வீக வழியில் வியாக்கியானிக்க மதகுரு ஒருவருக்கு மட்டுமே முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நல்லது, அதுவே ஒரு தீர்க்கதரிசியின் உண்மையான வியாக்கியானம். ஒரு தீர்க்கதரிசியானவன் தேவனுடைய வார்த்தையை பற்றிய தெய்வீக வியாக்கியானத்தை தன்னில் கொண்டவனாயிருப்பான். அது முற்றிலும் சரியே. ஒரு நபர் ஒரு மனிதனை அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அழைத்துவிட்டு அவருக்கு தவறான வெளிப்பாடு இருக்கிறது என்று எப்படி கூற முடியும்? எது நித்திய குமாரத்துவம் உண்டு என்பது போல் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், புரிகிறதா? பாருங்கள், அது தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வார்த்தையை சரியாக வியாக்கியானிக்கிறவன் என்று பொருள். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அவனுக்கே வார்த்தை பற்றி வெளிப்பாடு வருகிறது. தீர்க்கதரிசி என்ற வார்த்தையின் பொருள் தெய்வீக வார்த்தையின் ஒரு தெய்வீக வியாக்கியானி என்பதாகும். இயேசு, உங்களுக்கு தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தால் கர்த்தராகிய நான் அவனோடு பேசுவேன். அவன் உரைத்தவை சம்பவித்தால் அப்பொழுது அவனுக்கு செவி கொடுங்கள், நான் அவனோடு இருக்கிறேன். அவன் உரைத்தவை சம்பவிக்காவிடில் அப்பொழுது அவனுக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்றார். அவ்வளவுதான், அது தேவனுடைய தெய்வீக வார்த்தையாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது தீர்க்கதரிசிகளுக்கு வருகிறது. இப்பொழுது இந்த சபையில் அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அவர்கள் கூறினர். அது இப்பொழுது நிக்கோலாய் மதஸ்தரிலிருந்து மாற்றப்பட்டது. அது அவள் என்று மாற்றப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு இது புரிகிறதா? ஒரு இசபேல் இப்பொழுது நேற்றிரவில் பிலேயாமின் போதகம் என்பதை பார்த்தோம். பாருங்கள், நிக்கோலாய் மதத்தின் போதகம் மற்றும் பிலேயாமின் போதகம். இஸ்ரவேலர் தேசித்திரம் பண்ண காரணமாக இருந்தவன் பிலேயாம் தான். நிக்கோலாய் மதத்தினர் இங்கே என்ன செய்தனர்? ஸ்தாபன சபையை உருவாக்கினார்கள். எனவே அவைகள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் நீங்கள் அவள் சபையாக இருப்பதை பார்க்கலாம். நிச்சயமாக அப்படித்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்தில் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாபேசி என்று கூறப்பட்டது. ஸ்திரீ வேசி, அவள் என்னவாக இருக்கிறாள் அல்லது அவள் எப்படி ஒரு வேசியாக இருக்கிறாள்? அவள் வேசித்தனங்களை, ஆவிக்குரிய வேசித்தனத்தை பண்ணிக் கொண்டிருக்கிறாள். ஜனங்களுக்கு வேத வாக்கியத்தை பற்றி தவறாக வியாக்கியானித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த மதவெறியை விட்டு விலகுங்கள். அது உண்மையில் மதவெறிதான், அது உண்மை. இப்பொழுது அவள் தன்னைத்தானே தீர்க்க தரிசினி என்று அழைத்துக் கொள்வதை பாருங்கள். நாம் தான் அந்த சரியான ஒருவர், நாம் தான் ஆலோசனை சங்கம், நாம் தான் மீண்டும் லவோதிக்கு ஆலோசனை சங்கம், மனித ஆலோசனை சங்கம். நாம் இதை இதை இந்த விதமாக தீர்மானித்துள்ளோம், ஆகையால் நீங்கள் எங்களுக்கு செவி கொடுங்கள் என்கிறாள். எலிசபெத் பிரேசியர் அல்லது அந்த பிரேசியர் பெண்ணை பற்றி என்ன என்ற கத்தோலிக்க பாதிரியார் பேட்டி கண்டார். போப்பிற்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர் அல்லது பேராயர் அவர்கள், நீங்கள் அந்த பிரேசியர் பெண்ணுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீர்களா என்று அறிய விரும்புகிறார் என்று கூறினார். மேலும் அவர், அவள் இப்பொழுது ஒரு கத்தோலிக்கலாக ஆகிக்கொண்டிருக்கிறாள் என்றார். அதற்கு நான், ஆம், நானும் அதை பற்றி கேள்விப்பட்டேன் என்று கூறினேன். அப்பொழுது அவர், அவளுக்கு நீங்கள் தான் ஞானஸ்தானம் கொடுத்தீர்களா என்று கேட்டார். அதற்கு நான், ஆமையா என்றேன். அப்பொழுது அவர், எந்த விதமாக நீங்கள் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு நானோ, கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தில் தான் என்றேன். அப்பொழுது அவரோ, என்ன அர்த்தத்தில் அவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான், வேதம் கூறியபடியான கிறிஸ்தவ ஞானஸ்தானம், கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஒவ்வொரு நபரும் வேதத்தில் தண்ணீரில் முடுக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று பதிலளித்தேன். அவர் அதையெல்லாம் துவக்கத்தில் இருந்து இந்த விதமாக எழுதி கொண்டே வந்தார். அப்பொழுது அவர், கத்தோலிக்க சபையும் அதையே முன்பு செய்து வந்தது தெரியுமா என்று கேட்டார். நான், எப்பொழுது என்று கேட்டேன். மேலும் நான், என்னிடத்தில் பண்டைய காலத்திய வரலாற்று நூல்கள் அனைத்தும் உள்ளன. லண்டனில் இருந்தும் இன்னும் வேறு பல இடங்களில் இருந்தும் அவைகளை வரவழைத்திருக்கிறேன். இந்த மணி வேளை விரைவில் நெருங்கி வருகையில் ஏதோ காரியம் சம்பவிக்கப் போகிறது, எனவே இவ்வேளையில் இதை பற்றி படிக்க நான் அவைகளை வைத்திருக்கிறேன் என்றேன். மேலும் நான், அது எங்கே நீங்கள் சொல்லுகிற விதமாக நடந்துள்ளது என்பதை அறிய நான் விரும்புகிறேன் என்று கேட்டேன். அப்பொழுது அவர், ஓ, அது வேதத்தில் கூறப்பட்டுள்ளது என்று அவர் பதிலளித்தார். அதற்கு நான், நீங்கள் அதை சொல்லுகிறீர்களா என்று கேட்டேன். அப்பொழுது அவர், இயேசுவே கத்தோலிக்க சபையை ஸ்தாபித்தார் என்று கூறினார். அதற்கு நான், அப்படியானால் பேதுருதான் முதலாவது போப்பாக இருந்தாரா என்று கேட்டேன். அப்பொழுது அவர், அதிக நிச்சயமாக என்று பதிலளித்தார். நான், சபையானது பிழையில்லாதது, அது மாறுவதில்லை என்றும், அனைத்து பூசை பலிகளும் லத்தீன் மொழியிலேயே கூறப்படுவதால் அது மாற்றமடைய முடியாது என்றும் நான் நினைத்தேன் என்றேன். அதற்கு அவர், அது உண்மைதான் என்றார். அப்பொழுது நான், ஆனால் அது முதற்கொண்டு நீங்கள் நிச்சயமாக சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். வேதமானது கத்தோலிக்க புத்தகமாக இருக்குமானால் அப்பொழுது நான் ஒரு ஆதிகாலத்து மாணியரான கத்தோலிக்கராக இருப்பேன் என்று கூறினேன். பாருங்கள், அது உண்மை. மேலும் நான், அப்பொழுது நான் ஒரு ஆதிகாலத்து பாணியிலான கத்தோலிக்கர் என்றேன். நானோ தொடர்ந்து அது நிச்சயமாகவே என்றேன். அவர், நல்லது, இப்பொழுது நீங்கள் பாருங்கள், வேதமானது வெறும் கத்தோலிக்க சபை சரித்திரத்தை தான் கொண்டதாகும், தேவன் தனது சபையில் இருக்கிறார் என்று கூறினார். அதற்கு நான், தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கிறார் என்றேன். அது உண்மை. எந்த மனுஷரும் பொய்யன், என்னுடைய வார்த்தை மட்டும் உண்மையா இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் இங்கே இருக்கிறது. இது ஒன்றுதான் இயேசு நேரில் தோன்றி உரைத்து உறுதிப்படுத்திய புத்தகமாகும். நான் அதை மீண்டும் கூறட்டும். முதல் காரியமாக அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதையே அதில் செய்திருக்கிறார். அவர் அதை முழுமையாக செய்திருக்கிறார். எவராவது இந்த புத்தகத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டாலோ அல்லது இதோடு ஒன்றை கூட்டினாலோ அவனுடைய பங்கு சீவ புத்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும். இப்புத்தகத்தின் வசனங்களை வாசிக்கிறவனும் அதை வாசிக்க கேட்கிறவனும் பாக்கியவான். இதிலிருந்து எதையாகிலும் எடுத்து போடுகிறவனோ அல்லது இதோடு எதையாகிலும் கூட்டுகிறவனோ சபிக்கப்பட்டவனாயிருப்பான். அங்குதான் காரியம். எனவே அந்த அபாயகரமான பாகத்தை பாருங்கள். எனவே அதனோடு எதையும் கூட்டி விடாதீர்கள். அது இருக்கிற வண்ணமாக அப்படியே விட்டுவிட்டு தொடர்ந்து செல்லுங்கள். நீங்கள் தாழ்மையாக இருந்தால் அவரிடத்தில் கேளுங்கள். அப்பொழுது ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். புரிகிறதா? அதுதான் உண்மை. இப்பொழுது அது சிக்கலாக்கி வைக்கப்பட்டிருக்கவில்லை. பிதாவே, நீர் இவைகளை ரவிகளுக்கும் பேராயர்களுக்கும் போப்பின் அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கும் பொது கண்காணிகளுக்கும் மறைத்து கற்றுக்கொள்ள விரும்பும் பாதகருக்கு வெளிப்படுத்தியதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று கூறி இயேசு பிதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். புரிகிறதா? அதுதான் உங்களுக்கு தேவையானது. அது அவர் கூறிய பிரகாரமாக மாத்திரமே வரக்கூடிய ஒரு தேவனுடைய வெளிப்பாடாய் உள்ளது. அவர், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுருவு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறினான். ஏசு, சீமோனே, நீ இதை ஒருபோதும் ஒரு வேத கல்லூரியில் கற்றறியவில்லை. புரிகிறதா? யாரும் அதை உனக்கு சொல்லவில்லை. அது பரலோகத்திலிருந்து ஒரு வெளிப்படுத்தலாகத்தான் வருகிறது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். அப்படியே சரியாக ஆதியில் ஆபேலும் வெளிப்படுத்தலைத்தான் பெற்றான். அது வெளிப்பாடாய் அப்பொழுதும் இருந்தது. அது இப்பொழுதும் வெளிப்படுத்தலாகவே உள்ளது. அது எப்பொழுதும் வெளிப்படுத்தலாகவே இருக்கும். அது உண்மை. அது இப்பொழுது ஒரு ஸ்திரீயாக இருந்ததை நாம் இங்கே கண்டோம். ஒரு ஸ்திரீ ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். அது சரிதானே? கிறிஸ்து யாருக்காக வருகிறார்? மனவாட்டிக்காகத்தான். ஒரு ஸ்திரீ, கற்புள்ள கன்னிகை. இங்கே உள்ள இந்த வயோதிக ஸ்திரீயோ தன்னை தேவனுடைய சபை என்று சொந்தம் கொண்டாடிக் கொள்கிறாள். ஆனால் அவளோ ஐஸ்வர்யத்தினாலும் முத்துக்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள். அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையில் ஏந்திக் கொண்டிருக்கிறாள். அம்மதுவை பூமியின் ராஜாக்கள் அனைவரும் குடிக்கும்படி செய்தாள். அது சரியா? அவள் யெசபேல் என்று அழைக்கப்பட்டிருப்பதை நாம் இங்கே காண்கிறோம். யெசபேல் இஸ்ரவேலரை ஆளத் துவங்கியவுடனே அவள் இஸ்ரவேலரை கொலை செய்து தன்னாலான எல்லாவற்றையும் செய்து தன்னுடைய சொந்த பலிபீடங்களை எழுப்பினாள். சரியா? அதைத்தான் கத்தோலிக்க சபையும் செய்தது. அதைத்தான் சரியாக செய்தது. ஆனால் இப்பொழுது இன்னும் மேற்கொண்டு படிப்போம். இது உங்களை திகைக்க வைக்கப் போகிறது. இன்னும் கூடுதலாக நீங்கள் புசுக்கும்படியாக சில சமயத்தில் நீங்கள் திகைப்படைந்து விடுகின்றீர்கள். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். நான் மட்டுமே வார்த்தையின் வியாக்கியானி என்று அவள் கூறுகிறாள். என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அந்த சகோதரன் ஒருவர் ஏதேன் தோட்டத்தில் இருந்த சர்பம் மற்றும் ஏதேன் தோட்டத்தில் உள்ள கனியை புசித்தல் என்பதை பற்றி கேள்வி எழுப்பியிருந்தார். எனவே இங்கே இயேசு புசிக்கை என்று கூறிய பொழுது அது என்னவென்று நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்க்கவில்லையா? அது என்னவென்றால் ஆவிக்குரிய பிரகாரமானதாக இருந்தது. நீங்கள் பாருங்கள். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் என்ன விதமான கட்டில்? உலக பிரகாரமான காரியங்கள். அந்த விதமாகத்தான் சரியாக அவள் நிற்கிறாள். தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவர்கள் மகா உபத்திரவத்திற்குள் போகப் போகிறார்கள். அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். ஓ, அவளுக்கு என்ன இருக்கிறது? இந்த வயதான பெண்ணுக்கு சில குழந்தைகள் உண்டு. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 17 உங்களில் எத்தனை பேர் நேற்றிரவில் இப்பொழுது இருக்கிற அனைவருமே வந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 17 இந்த பழங்காலத்து வேசி கத்தோலிக்க சபை ஒரு வேசி என்றும் அவள் ஒரு வேசிகளின் தாய் என்றும் அழைக்கப்பட்டாள். அவர்கள் பையன்கள் அல்ல, அவைகள் சபைகளாயிருந்தன. லூத்தரன் சபை மற்றும் இதை போன்ற ஏனைய சபைகளும் எங்கிருந்து வந்துள்ளன? ஒவ்வொரு சபை ஸ்தாபனமும் எங்கிருந்து வந்தது? லவோதிக்கேயா எதிலிருந்து துவங்கியது? நிக்கோலாய் மதத்தினர் முடிவாக ஸ்தாபன சபையை உருவாக்கி அதற்குள் இணைந்து விட்டார்கள். அதே காரியம்தான் மீண்டும் சம்பவித்திருக்கிறது. உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது சகோதரனே. ஓ, எலியா தன்னுடைய நாளில் அந்த காரியத்திற்கு எதிராக குரல் கொடுத்தான். யோவானும் தன்னுடைய நாளில் அதற்கு எதிராகவே குரல் கொடுத்தான். ஆமையா யோவான், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவர் இந்த கண்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று கூறினார். புரிகிறதா? அவர்கள் இவ்வாறாக இருப்பதை தடுக்க முடியாது. அவளுக்கோ பிள்ளைகள் உண்டாயிருந்தார்கள். உண்மையான இசபேலுக்கு பிள்ளைகள் இருந்தார்களா? ஆமையா, கவனியுங்கள். நான் அவள் பிள்ளைகளை கொள்ளுவேன். என்ன கத்தோலிக்க சபை அவளுடைய பிள்ளைகள் புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனமாகும். பாருங்கள், அது முற்றிலும் உண்மை. ஏனெனில் அவர்கள் இதே காரியத்தை தான் செய்கிறார்கள். தங்களுடைய நடைமுறைக்கு மாறாக ஞானஸ்தானம், வேத பிரகாரமாக இராத ஞானஸ்தானமான கத்தோலிக்க ஞானஸ்தானத்திற்குள் புராட்டஸ்டன்ட்களும் அப்படியே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுள்ளார்கள். பரிசுத்தாவி பெறுவதற்கு பதிலாக கரங்களை குறித்துக் கொள்ளுதல், இயேசு கிறிஸ்துவிற்கு பதிலாக பிதா குமாரன் பரிசுத்தாவி, ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே வேதத்திற்கு முரணாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அப்படியே அவர்கள் அதைத்தான் கடைபிடிக்கிறார்கள். அவளுடைய மகள் அத்தாலியால் அத்தாலியால் என்ற பெயரினால் அழைக்கப்பட்டாள். அவள் தன்னுடைய அவள் அதாவது யெசபேல் தன் மகள் அத்தாலியாளை யூதாவின் ராஜாவின் குமாரனாகிய யோராமுக்கு விவாகம் செய்வித்தாள். இதன் மூலம் விரைவாக பாகாலின் பலிபீடங்கள் எருசலேமிலும் கட்டி எழுப்பப்பட்டன. அதை அறிவதற்காக நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டியதில்லை. வேதமே இதை பற்றி கூறுகிறது. பார்த்தீர்களா? யெசபேலின் குமாரத்தி அத்தாலியால் யோசபாத்தினுடைய மைந்தன் யோராமை விவாகம் செய்து கொண்டாள். அவளுடைய குமாரத்தியும் தன் தாய் யெசபேல் செய்த அதே காரியத்தையே செய்தாள். ஓ, என்ன, இதை உங்களால் கண்டுகொள்ள முடியவில்லையா? இந்த மத ஸ்தாபனங்கள் எல்லாம் எப்படி இவ்விதமாய் நடந்து கொண்டன என்பதை சகோதரரை பார்த்தீர்களா? இந்த விதமான கிரியை லூத்தரின் காலத்திற்குள்ளாக நுழைந்து அதே விதமாக கிரியை செய்து பரிசுத்தாவி வழிநடத்துவதற்கு விட்டுக் கொடுப்பதற்கு பதிலாக ஸ்தாபனங்களை ஏற்படுத்திக் கொண்டு விட்டார்கள். பெந்தேகோஸ்தையும் சரியாக இதே விதமாகத்தான் செய்தனர். பரிசுத்த ஆவியானவரை அவர் சித்தப்படி தங்களை வழிநடத்திச் செல்ல விடாமலும் அவர் தன் வழியை தங்கள் மத்தியில் கொண்டிருக்க விடாமலும் ஒளியானது அவ்வப்பொழுது வந்தபொழுது அதை வார்த்தையை கொண்டு சோதித்து பார்த்து தொடர்ந்து முன்னேறி செல்லாமலும் இவர்கள் ஆகிவிட்டார்கள். தங்களை வழிநடத்திச் செல்ல பரிசுத்த ஆவி அனுமதிக்க அவர்களால் முடியாமல் அதற்கு பதிலாக ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்திக் கொண்டு தொடர்ந்து வந்த தேவனுடைய காரியங்களில் இருந்து தங்களை துண்டித்துக் கொண்டனர். நேராக திரும்பிச் சென்று அந்த காரியத்துடன் தங்களை விவாகத்தில் இணைத்துக் கொண்டு விட்டனர். சரியாக அந்த காலத்தை நாம் பார்க்கையில் இங்கே நாம் இருக்கிற காலமறையிலும் உள்ள பாதையில் என்ன நேரிட்டிருக்கிறது என்பதையும் அங்கே உங்களுக்கு என்ன காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் கவனித்து பாருங்கள். திரும்பி போய் யெசபேலின் மார்க்கத்தோடு விவாகம் செய்து கொண்டு விட்டார்கள். இயேசு இங்கே கூறுகிறார், அவளுடைய இந்த யெசபேல் அவள் தன்னை தீர்க்கதரிசியானவள் என்று அழைத்துக் கொள்கிறாள். நான் அவளை உலகத்துக்குரிய விதத்தில் கட்டில் கடையாக்குவேன். அவளுடைய பிள்ளைகளை மரணத்தினால் கொல்லுவேன். இப்பொழுது என்ன விதமாக ஒரு மரணத்தை கொண்டு கொல்லுவார்? என்ன என்ன விதமான ஒரு மரணத்தினால் அவருடைய பிள்ளைகள் கொல்லப்படுவர். அவர்கள் இப்போது மரித்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்திருக்கின்றனர். அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனத்தையே அறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய ஸ்தாபனத்தின் ஞான உபதேசம் தான் தெரியும். அவர்களுக்கு தங்களுடைய சபையின் போதகத்தை பற்றி தான் தெரியும். ஆனால் தேவனை பற்றிய அறிவை அடைந்தாக வேண்டும் என்ற கட்டம் வரும்போது அவர்கள் நிலைமை எப்படி உள்ளதென்றால், எப்படி ஒரு ஹாட்னட் என்ற ஆப்பிரிக்க மேய்ச்சல் தொழில் கொண்ட நாடோடிக்கு அரபிய இரவு கதைகளை பற்றி தெரியாதிருக்கிறதோ, அதே போல் இவர்கள் நிலையும் இருக்கிறது. அது உண்மை. உண்மையாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி அறிந்து கொள்ளுதல் என்ற நிலைக்கு வரும்பொழுது அவர்கள் அவ்வாறே இருக்கிறார்கள். ஆவிகளை பகுத்தறிதல், பிசாசுகளை துரத்துதல் மற்றும் இது போன்ற காரியங்களை தேவனுடைய ஆவியானவர் செய்யும் பொழுது அதை குறி சொல்லுகிறவர்கள் என்றும் ஒரு பிசாசு என்றும் அவர்கள் கூறுவது விந்தையாக இருக்கிறது. காரணம், அவர்கள் எங்களுடைய சாபனத்தை சேராதவர்கள். அந்த குழுவினரா ஓ என்று கூறிவிடுகிறார்கள். பாருங்கள், அவர்களுக்கு அது என்னவென்றே தெரியாது. அதன் பிறகோ அவர்கள் நம்மேல், இவர்கள் இயேசு மாத்திரமே அல்லது உருளும் பரிசுத்தர் என்று ஒரு விதமான பெயர் சூட்டி அல்லது அது போன்ற ஒரு காரியத்தை கூறி பரிகசிக்கிறார்கள். அவர்களுக்கு என்னவென்று தெரியவில்லை. அந்த சங்கதியானது வெளிப்படுத்த போகிற நேரம் சமீபித்து விட்டது. அது முற்றிலும் உண்மை. நான் இங்கே இந்த பிரசங்கப்பிடத்திற்கு பின்னால் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பது எவ்வளவு உண்மையோ, அதே போல் தேவன் நிச்சயமாகவே அதை செய்வார். ஏனென்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளை நான் இங்கே நின்று கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ, அவ்வளவு நிச்சயமாக அதிலிருந்து அசைத்து குலுக்கி வெளியே இழுத்து விட்டு விடுவார். பரலோகத்தின் தேவன் அதை அறிவார். நீங்கள் என்னை ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று, கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்கள், அப்படியெனில் நான் சொல்வதை கேளுங்கள். அவள் சமீபமாயிருக்கிறாள். ஆமையா, நான் அவருடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய மரணத்தினால் கொல்லுவேன் என்று கூறியுள்ளார். அவர்களை பாருங்கள், அங்கே அவர்கள் குளிர்ந்து போய் வெறும் சடங்காச்சாரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், பேப்டிஸ்ட்களையும் மற்றும் கிறிஸ்தவர்களையும் பற்றி நான் பேச வேண்டியதில்லை. ஏனெனில் அவர்கள் பல ஆண்டுகளாகவே மரித்தவர்களாக இருக்கிறார்கள். நீதிமானாகுதல் என்ற செய்தியோடு லூத்தர் தன்னுடைய எழுப்புதலை பெற்றிருந்து அவர் அதில் தொடர்ந்து முன்னேறி இருந்திருப்பாரே. ஆனால் இப்பொழுதுள்ள மகத்தான பெந்தேகோஸ்த எழுப்புதல் லூத்தரன் சபையில் வந்திருக்க வேண்டும். வெஸ்லியின் காலத்தில் பரிசுத்தமாகுதல் செய்தியிலேயே பெந்தேகோஸ்த எழுப்புவதற்கான வெளிச்சமும் உண்டாயிருந்திருக்கும். பாருங்கள், லூத்தரதை தொடர முடியவில்லை. இல்லையா, அவர்கள் ஏற்கனவே லூத்தரன் சபையினராக ஆகிவிட்டனர். எனவே அவருக்கு பிறகு வெஸ்லி வந்தார். வெஸ்லி இறந்த பிறகு என்ன சம்பவித்தது? அவர்கள் வெஸ்லியன், மெத்தோடிஸ்ட், பழமையான வெஸ்லியன், ஓ இன்னும் பல்வேறு விதமான மெத்தோடிஸ்ட் சபைகளை ஸ்தாபித்துக் கொண்டு விட்டார்கள். பாருங்கள், மெத்தோடிஸ்டுகளுக்கு முந்தி மகத்தான எழுப்புதல் உண்டாயிருந்தது. ஆனால் அவர்களோ தங்களை மத ஸ்தாபனங்களாக ஆக்கிக்கொண்ட பிறகு அக்காலத்தை தொடர்ந்து அந்நிய பாஷைகளில் பேசிக்கொண்டும் வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதல் என்ற பெந்தேகோஸ்த எழுப்புதல் வந்தபோது என்ன சம்பவித்தது? மெத்தோடிஸ்டுகளால் அவர்களோடு தொடர்பு கொண்டு சேர்ந்து கொள்ள முடியாமல் அவர்களை பிசாசுகள் என்று அழைத்து விட்டார்கள். பெந்தேகோஸ்தே என்ன செய்தது? இவர்களும் அதே காரியத்தை தான் செய்தார்கள். அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்கள் மரித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆமையா, சரியாக அவிதமாகத்தான் உள்ளது. நான் அவளது பிள்ளைகளை மரணப்படுக்கையில் தள்ளி அவர்களை கொல்லுவேன் என்று கூறியுள்ளார். நீங்கள் இங்கே பார்க்கும்படியாக நான் அதை படிக்கட்டும். அது 22 வசனம் என்று நான் நினைக்கிறேன். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிளிகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி, மகா உபத்திரவ காலத்திலே அந்த விதமான நிலைக்குள் தான் அது போய்கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் நான் ஒரு நிமிடம் சற்று நிறுத்தட்டும். அந்த மகா உபத்திரவ காலத்திற்குள்ளாக போகப் போகிற அந்த ஜனங்கள் தங்கள் தீவட்டிகளில் எண்ணெயை பெற்றிராத புத்தி இல்லாத உறங்கும் கன்னியர்கள் தள்ளப்படுவார்கள். அவர்கள் நல்லவர்களாக இருப்பினும் ஆலயத்திற்கு ஒழுங்காக போய் வந்தாலும் ஸ்தாபனங்களை சார்ந்து கொண்டவர்களாக ஆகிவிட்டனர். எண்ணெய் வாங்க அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அப்பொழுது மிகவும் காலமோ தாமதமாகிவிட்டது. பாருங்கள், அவளை தேவன் மகா உபத்திரவத்திலே தள்ளிவிடுவார். அவள் அதற்குள் செல்வாள். கத்தோலிக்க சபை மகா உபத்திரவ காலத்துக்குள் போகப் போகிறது. அவளுடைய பிள்ளைகள் யாவரும் தங்கள் தாயோடு சேர்ந்து மகா உபத்திரவ காலத்துக்குள் போகப் போகிறார்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அதில் உள்ள பிள்ளைகளுக்கு விரோதமாக அல்ல, ஆனால் அந்த சபையும் அவளுடைய பிள்ளைகளாகிய ஸ்தாபனங்களும் போவார்கள். அதில் உள்ள ஜனங்களுக்கு எதிராக கூறவில்லை. அதில் உள்ள அப்பாவிகளாக கத்தோலிக்கர்கள், பாப்டிஸ்டுகள், பிரசுபேரியன்கள், பெந்தேகோஸ்தையினர் நான் அவர்களுக்காக பரிதாபப்படுகிறேன். அப்படியே நல்லது. நான், அதாவது நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்டால் நல்லது, நான் ஒரு பிரஸ்பிடேரியன் என்று பதிலளிக்கிறார்கள். ஓ, ஒரு பன்றிக்கு பந்தய குதிரைக்கு போடப்படும் பக்கவாட்டு சேனத்தை போட்டு பார்த்து அப்பன்றி பந்தய குதிரை போல் உள்ளது என்று கூறினால் எப்படி அது சம்பந்தம் இல்லாமல் இருக்குமோ அதுபோலதான். எனவே நீங்கள் அதை குறித்து உலகத்தில் என்ன செய்ய முடியும்? ஏன், ஒன்றுமே செய்ய முடியாது. நான் இதை நகைச்சுவைக்காக கூறவில்லை. இந்த இடம் நகைச்சுவைகளை கூறும் இடமல்ல, இது சுவிசேஷத்திற்குரிய இடமாகும். பாருங்கள், நான் ஒரு எடுத்துக்காட்டை கூற வேண்டும் என்றே கூறினேன். பாருங்கள், ஆனால் அது உண்மை. பாருங்கள், ஆகவே அவர்கள் கூறுவது கிறிஸ்தவத்திற்கு கொஞ்சம் கூட சம்பந்தமுடையதல்ல. நான் பெந்தேகோஸ்தேக்காரன் என்று கூறுகிறார்கள். அதுவும் அப்படித்தான். கிறிஸ்தவத்திற்கும் அதற்கும் கொஞ்சமும் சம்பந்தமில்லை. நீங்கள் அவர்களுடைய எண்ணிலடங்கா ஸ்தாபனங்களில் ஒன்றை சார்ந்தவராக இருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்களா? எவரேனும் உங்களுக்கு என்ன செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய முழு இதயத்தோடும் உங்களுடைய முழு ஆத்மாவோடும் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீர்களா? தேவனை நீங்கள் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அனுதினமும் நீங்கள் நேசிக்கிறீர்களா? நீங்கள் நிமிர்ந்து நின்று கொண்டு கோபத்தோடு என்று கண்டபடி இறைச்சலிட்டுக் கொண்டிருந்தால் பரிசுத்த ஆவியை எப்பொழுதாவது நீங்கள் பெற்றிருந்தீர்கள் என்றால் அது உங்களை விட்டு அகன்று விட்டது என்பதைத்தான் அது காண்பிக்கிறது. கவனியுங்கள், அவள் தன் கிரியையை விட்டு மனம் திரும்பாவிட்டால் நான் அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அவளுடைய பிள்ளைகள் என்பது யெசபேலின் பிள்ளைகளாகும். யெசபேல் இப்பொழுது என்ன செய்தாள்? தன் மகளை பெரிதொரு பிரிவாகிய யூதாவுக்குள் விவாகம் செய்து கொடுத்தாள். இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமான பிரயோகத்தை கவனிப்போம். நான் இதை வரைந்து காண்பிக்க விரும்புகிறேன். இங்கே இதை மிகவும் கவனமாக இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். இங்கே யெசபேலும் இஸ்ரவேலும் உள்ளார்கள். ஆனால் இங்கே யூதா கோத்திரம் உள்ளது. ஒரு வித்தியாசமான மாதிரி இங்கே உள்ளது. மற்றொன்று, இது இங்கிருப்பது யோசபாத். சரி, இப்பொழுது இது இங்கே ஆகாப் இருக்கிறான். இப்பொழுது இங்கே யெசபேலும் இருக்கிறாள். இப்பொழுது யெசபேல் உள்ளே வந்து அனைத்து இஸ்ரவேலரையும் விக்கிரக ஆராதனைக்குள் கொண்டு செல்ல காரணமாயிருந்தாள். கான்ஸ்டன்டைன் நிக்கோலாய் மதத்தினரான இங்குள்ள குளிர்ந்து போன சடங்காச்சார சபையினர் அச்சபையை அஞ்ஞான விக்கிரக ஆராதனை கூட்டத்தோடு இணைத்த போது அஞ்ஞான விக்கிரக ஆராதனையின் சாயலை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவமாக அது உருவெடுத்து அதனால் உண்டான கத்தோலிக்க மதமானது அக்காலத்தில் யெசபேல் செய்தது போல் செய்தது. கத்தோலிக்க ஜனங்களே, நான் உங்களை புண்படுத்த விரும்பவில்லை, ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன். மூட நம்பிக்கைகள், விக்கிரக ஆராதனைகள் மற்றும் என்ன பிற காரியங்களை கொண்டதாக கத்தோலிக்க சபை உள்ளது. அது கிறிஸ்தவ மார்க்கத்தின் உருவிலான ஒரு அஞ்ஞான மார்க்கமாக உள்ளது. அது முற்றிலும் உண்மை. அப்படியே ஒரு அஞ்ஞான ரூபத்தில் உள்ளது. இப்பொழுதோ அதுதான் உண்மை. நான் இந்த நிமிடத்தில் மறித்துக் கொண்டிருந்தாலும் அது சத்தியமாகத்தான் இருக்கிறது. புராட்டஸ்டன்ட்களும் வேறு பிரிவை சார்ந்திருப்பது போல் இருந்தாலும் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது யெசபேல் செய்ததை கவனியுங்கள். அப்பொழுது பிசாசின் வேலையை நீங்கள் பாருங்கள். யெசபேல் அவனுக்கு முழுவதும் தன்னை ஒப்புக் கொடுத்திருந்தாள். எனவே அவள் தன் குமாரத்திகளை எடுத்து யெசபேலுக்கு இங்கே ஒரு மகள் பிறந்திருந்தாள். அவள் மறுபக்கத்தில் உள்ள யூதாவுக்கு போய் அந்த பரிசுத்த மனிதனாகிய யோசபாத்தின் மகனை மணந்து கொள்கிறாள். அவ்வாறு மணந்து கொண்டு தன் தாய் ஏற்படுத்திய அனைத்து பாவமான காரியங்களையும் இங்கே யூதாவுக்குள் கொண்டு வந்து விடுகிறாள். இப்பொழுது ஸ்தாபன சபையை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பிய அனல் இல்லாமல் குளிர்ந்து போய்விட்ட சடங்காச்சார கிறிஸ்தவர்களான உண்மையான நிக்கோலாய் மதத்தினர் அஞ்ஞான மதத்தோடு விவாகம் செய்து கொண்டு விட்டார்கள். இப்பொழுது அதே காரியத்தை கவனியுங்கள். அவர்கள் எசபேலை இங்கே விவாகம் செய்து கொண்டு கத்தோலிக்க சபையாகின்றனர். இந்த பக்கத்தில் எசபேல் தன் மகளை அவளுடைய ஸ்தாபனங்களை எடுத்து இங்கே விவாகம் செய்து கொடுத்து விடுகிறாள். அதே காரியம்தான் இங்கும் நடைபெற்றது. அவளுடைய பிள்ளைகளை மரணத்தினால் கொல்லுவேன், ஆவிக்குரிய மரணத்தினால் கொல்லுவார். அவர்கள் மரணத்துக்கு ஏதுவாக ஸ்தாபன சபையை அமைத்துக் கொண்டு விட்டார்கள். அப்பொழுது முதலாவது நடந்தது என்னவெனில், ஆவியானவரோ முழுவதும் அகன்று போய்விட்டார். நான் உங்களை ஒரு காரியம் கேட்கட்டும். இங்குள்ள எந்த சரித்திர ஆசிரியாவது எனக்கு பதில் சொல்லட்டும். இங்கே 5 அல்லது 6 சரித்திர ஆசிரியர்களாகி நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். சபைகளில் ஏதாவது ஒன்று விழுந்து போய் ஸ்தாபனமாக ஆன பிறகு ஒரு எழுப்புதல் அதில் மீண்டும் ஏற்பட்டு அவைகள் எப்பொழுதாவது மீண்டும் எழுமின என்பதை நிரூபிக்கும் வேதபூர்வமான அல்லது வரலாற்று பூர்வமான சான்று ஒன்றை நீங்கள் என்னிடம் கொண்டு வந்து காண்பிக்க விரும்புகிறேன். எனக்கு சொல்லுங்கள், அவைகள் ஸ்தாபனமான பிறகு எப்பொழுதாகிலும் அவர்களுக்குள் எழுப்புதல் ஏற்பட்டதா? இல்லையா? ஆவியானவர் அவர்களை விட்டு நீங்கிவிட்டார். நான் பெந்தேகோஸ்தையினரையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். பெந்தேகோஸ்தையின் ஆசீர்வாதங்கள் விழுந்த போது முன்காலத்தவரே, நீங்கள் எல்லாம் அந்நிய பாஷைகளில் பேசினீர்கள், மகத்தான பெந்தேகோஸ்தே அசவை பெற்றிருந்தீர்கள். ஆயினும் அதுவும் விழுந்து போனது. சில காலம் கழித்து நீங்கள் உங்களுக்கு பொது ஆலோசனை குழு என்ற ஒன்றை நிறுவிக்கொண்டீர்கள். கூட்டிணை அமைப்பு சரிதான், ஆனால் ஸ்தாபன அமைப்பாவது சரியல்ல. நீங்கள் அறிய வேண்டிய முதலாவது காரியம் என்னவெனில், உங்களால் நிலைத்து நிற்க முடியாமல் பின்னுக்கு போய் ஸ்தாபனமாக ஆகி அதன் மூலம் சாத்தானின் பிள்ளையாக ஆகிவிட்டீர்கள். பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினை பற்றிய இன்னொரு கூடுதலான வெளிச்சம் வந்தது. அப்பொழுது அவர்கள் யாவரும் அதோடு தேங்கி போய் நின்றுவிட்டு தேவனுக்கு துதி உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தை நீங்கள் பெற்றிராபடி நரகத்துக்குத்தான் செல்வீர்கள், நாங்கள் அதை பெற்றுள்ளோம், நீங்கள் அதை பெற்றிருக்கவில்லை என்று கூறினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படியே தங்களுடைய பாதையிலேயே மறித்து அதிலிருந்து ஒரு ஸ்தாபனம் உண்டாக்கிவிட்டனர். பார்த்தீர்களா? அந்த வெளிச்சம் தொடர்ந்து சபைக்குள்ளாக பரவி வளர்ந்து கொண்டே போவதற்கு பதிலாக அது தானாகவே தன்னுடைய ஸ்தானத்தை அடைந்துவிட்டது. ஆனால் நீங்கள் உங்களை ஸ்தாபனமாக்கிக் கொண்டீர்கள். அது என்ன? ஒரு யெசபேலின் பிள்ளை. அவர்கள் யாவரும் ஒருமித்து மறித்து போயினர். நான் உங்களை ஒன்று கேட்கப் போகிறேன். அசம்பிளிஸ் ஆஃப் காட் அல்லது அவர்களை சேர்ந்த ஏனையோர் எவராவது எப்பொழுதாவது ஒரு பெரிய ஐக்கியமாக இணைந்து எடுப்புதலை பெற்றிருக்கிறார்களா? இல்லவே இல்லை. அந்த கடைசி எழுப்புதல் சற்று முன்பு ஏற்பட்டது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் 1933 அந்த நதிக்கரையில் இறங்கி வந்தார். அங்கே இருந்தவர்கள் அநேகர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். மகத்தான தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனைகள் உலகம் முழுவதையும் அசைக்கப் போகிறது என்று தெரியப்படுத்தப்பட்டது. அவ்விதமாக அது நிறைவேறிய பொழுது அது ஒருபோதும் பல்வேறு ஸ்தாபன சபைகள் மூலம் வரவே இல்லை. தேவன் ஸ்தாபனங்களின் எல்லைகளை விட்டு வெளியே எழுப்புதலை ஆரம்பிக்க ஏறத்தாழ ஒரு அஞ்ஞானியை போலுள்ள ஒருவனை எழுப்பினார். அது என்ன செய்துள்ளது என்பதை பாருங்கள். புரிகிறதா? அந்த ஸ்தாபனங்கள் அவ்வாறு அவைகள் ஸ்தாபனமாக ஆனது முதற் கொண்டே மறித்துவிட்டன. அவர், நான் அவள் பிள்ளைகளை மரணத்தினால் கொள்ளுவேன் என்றார். ஓ என்ன, நான் உங்களை அறிவேன். நான் இதை சொல்வதனால் நீங்கள் தயவு செய்து என்னை பற்றி மோசமாக எண்ணாதீர்கள். ஆனால் நான் இதை அறிந்திருந்து அதை கூறவில்லை என்றால் அப்பொழுது நான் ஒரு கீழ்த்தரமான மாய்மாலக்காரனாக ஆகிவிடுவேன். அதற்காக தேவனை பொறுப்பாளையாக்கி விடுவார். பவுல் தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை என்று கூறியது போல நான் இருக்க விரும்புகிறேன். அதுதான் சரியானது. சரி சரி, இப்பொழுது அவர்கள் எருசலேமில் பலிபீடங்களை உண்டாக்கிக் கொண்டார்கள். இப்பொழுது நான் பார்க்க விரும்புவதோ, யெசபேல் ஆகாபை வணந்து கொண்ட போது அவள் இஸ்ரவேலுக்குள் அவர்கள் பணிந்து கொள்வதற்காக விக்கிரகங்களை கொண்டு வந்தாள். அதே விதமாகத்தான் நிக்கோலாய் மதத்தினர் போதகமும் அஞ்ஞான விக்கிரக ஆராதனையோடு விவாகம் செய்து கொண்டு அஞ்ஞான மார்க்கத்தில் உள்ள ஜூபிட்டரை எடுத்து போட்டு அதை பேதுருவாக மாற்றி வீனஸ் தேவதையை எடுத்து போட்டு விட்டு அதை மரியாளாக மாற்றினார்கள். வேதமோ இஸ்ரவேலர் எல்லோரும் பாவம் செய்வதற்கு காரணமாக அவள் இருந்தாள் என்று கூறியுள்ளது. அதை போலவே கத்தோலிக்க சபையும் தன்னுடைய குமாரத்திகள் யாவரையும் ஒரு ஸ்தாபன அமைப்புக்குள் விவாகம் செய்வித்தாள். யெசபேல் தன் மகளுக்கு செய்தது போல அனைத்தும் பாவமான காரியமாகவே அமைந்துவிட்டது. சரி, குருக்கள் ஆட்சி முறை ஏற்பட்ட போது மூன்றாம் போனிபஸ் என்பவன் போப்பாக தன்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டான். அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்த ஒரு தேவனை பெற்றுக் கொண்டனர். அன்று முதல் அவர்களுக்கு சபையில் பரிசுத்தாவின் அபிஷேகம் அவசியம் இல்லாமல் போயிற்று. அது உண்மை. இப்பொழுது அவர்களுக்கு கோட்பாடுகளும் சடங்காச்சாரங்களும் கிடைத்துவிட்டன. அதில் அவர்கள் தொடர்ந்து சென்றார்கள். ஸ்தாபன சபைகள் அதே கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட போது சபைக்கு பரிசுத்தாவியினால் அளிக்கப்பட்டிருந்த சுவாதீனமானது காலின் கீழ் விரித்து போடப்பட்டு பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன், மெத்தோடிஸ்ட் போன்றவை அவ்வாறு செய்தனர். அவர்கள் லட்சியமாகவே செய்தனர். இயேசு கூறிய திராட்சை செடியைப் போல் படிப்படியாக அவர்கள் வாடி வதங்கி மரித்துக் கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே உள்ள அற்புத அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு கடந்த கால சம்பவமாகிவிட்டது. இவர்கள் கத்தோலிக்க சபையைப் போல் இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அவள் முழு உலகமும் பாவம் செய்ய காரணமாகிவிட்டார். ஏனென்றால் அவளும் அவளது குமாரத்திகளும் ஒவ்வொரு தேசத்தையும் போய் அடைந்து விட்டார்கள். அது உண்மை. இப்பொழுது இன்னொரு சபை காலத்தில் தேவன் அவளை அழைக்கிற விதத்தை கவனியுங்கள். அவர் தன்னுடையவளை அழைப்பதை கவனியுங்கள். முடிவிலே அவர் வழக்காடி தன்னுடையவளாகிய மீதியானவர்களை வெளியே எடுப்பதை பாருங்கள். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் மாம்சமான எவரும் ரட்சிக்கப்பட முடியாது. எனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக அவர்களோ எண்ணிக்கையில் மிகவும் குறைந்தவர்களாகவே இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 13:6 எழுதப்பட்டுள்ளது போல நீங்கள் அதை ஒரு நிமிடம் எடுக்க விரும்புகிறீர்களா? அதை அவர் கூறினார். அவர், அதாவது இந்த ஸ்திரியானவள் யாவரும் ஒரு முத்திரையை பெற்றுக் கொள்ள காரணமாயிருந்தாள். ஒரு முத்திரையை பெற்றுக் கொள்ள செய்தார். இந்த மிருகம் இதை செய்தது. இந்த மிருகம் தரித்திரர் முதற்கொண்டு சிறியோர் பெரியோர் அவர்கள் யாராயிருந்தாலும் ஒரு மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளும்படி செய்தது. அது ரோமன் கத்தோலிக்க சபையாயிருந்தது. இதையும் செய்தார்கள். அதுவுமல்லாமல் அவர்கள் ஒரு சொரூபத்தை உண்டாக்கினர். வெளிப்படுத்தின விசேஷம் 13:14 கூறியுள்ளபடி அவர்கள் ஒரு மிருகத்திற்கு சொரூபத்தை உண்டாக்கினார்கள். நீங்கள் யாவரும் அதை வாசிக்கின்றீர்கள் என்று நான் கருதுகிறேன். இன்னும் நீங்கள் வாசிக்கவில்லை எனில் ஏன்? நாம் அதை எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:14. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே அதுதான் இந்த சபைகளின் கூட்டமைப்பு. மிருகத்துக்கு முன்பாக செய்யும்படி பூமியின் குடிகளை மோசம் போக்கி அஞ்ஞான மார்க்கம் பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு போப்பின் அதிகாரத்தினூடாக அஞ்ஞான ரோமாபுரி போப்பு மார்க்க ரோமாபுரியாக ஆகிவிட்டது. புரிகிறதா? ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. அவளுக்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ண வேண்டியது. அது என்னவாக இருக்கும்? அவர்கள் இப்போ சரியாக அதையேத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த சபைகளின் கூட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலம் அந்த காரியத்தை செய்ய அத்திசையை நோக்கி அசைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சபைகளும் இந்த ஸ்தாபனத்தையே சார்ந்தாக இருக்கின்றன. அவைகள் யாவும் இந்த ஒரு குழுவுக்குள் ஒரு சேர போய்விடும். இப்பொழுது அவர்கள் அதற்கான ஒரு வேதாகமத்தை உருவாக்கிக் கொண்டு வருகிறார்கள். போப் ஜான் அவர்கள் யாவரையும் திரும்பி வரும்படி அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆங்கிலிக்கன் சபையின் தலைவராகிய கான்டர்பரியின் பிரதான பேராயரும் கூட அங்கே போயிருக்கிறார். நீங்கள் அறிய வேண்டிய முதல் காரியம் என்னவெனில், அவர்கள் அனைவரும் வேசிகளாக இருக்கிறபடியால் தாய் வேசியிடம் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். புரிகிறதா? நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பெரியதொரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு கம்யூனிசத்தை எதிர்த்து போராடுவோம் என்று கூறுகிறார்கள். தேவனே கம்யூனிசத்தை எழுப்பியுள்ளார் என்பது அவர்களுக்கு தெரியாது. நான் இந்த வேதாகமத்தைக் கொண்டே அதை நிரூபித்து காண்பிக்க முடியும். பூமியின் மேல் சிந்தப்பட்ட பரிசுத்தவான்களின் ரத்தத்திற்கு பழிவாங்க தேவன் அதை எழுப்பியிருக்கிறார் என்பதை அவர்கள் மனதில் பதித்துக் கொள்ள செய்வேன். இஸ்ரவேலை தண்டிக்க தேவன் எவ்வாறு நேபுகாத் நேச்சாரை எழுப்பினாரோ அதை போலவே அதே விதமான நோக்கத்திற்காகவே தேவன் கம்யூனிசத்தையும் எழுப்பியுள்ளார். அவர் கம்யூனிசத்தை எழுப்பினார். ஒரு நாளில் கம்யூனிசம் ரோமாபுரியை உலக வரைபடத்திலிருந்து இராதபடி அதன் மேல் குண்டு போட்டு வெடித்து சிதறிப்போக செய்யும். அது முற்றிலும் உண்மை. தேவன் அவன்னமாய் கூறினார். அது உண்மை. நான் கம்யூனிசத்துக்கு எதிராக இருக்கிறேன். இதுவோ தேவருக்கு எதிராக உள்ளது. நிச்சயமாக அவ்வாறே உள்ளது. ஆனால் நீங்கள் அந்த இரும்பு திரைக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டாம். ஆனால் அந்த இந்திரநீல திரையை கவனியுங்கள். பாக்ஸ் என்பவரின் ரத்த சாட்சிகள் புத்தகத்தை படித்து பாருங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். அது உண்மை. இப்பொழுது நாம் எங்கே என்று பார்ப்போம். தரித்திரர் ஐஸ்வர்யவான்கள் முதற்கொண்டு யாவரும் ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்ள செய்தாள் என்பதை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரான மக்களை இவள் தொடக்கூடாது. அதை நீங்கள் அறிவீர்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 13:8. இதை கேளுங்கள், நான் இதை வாசிக்கட்டும். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு ஏழு தலைகளும், அதுதான் அந்த ஏழு மலைகளாம். நேற்றிரவில் நாம் அதை பார்த்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பத்து கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகளும், அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும், அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும், இந்த வலுசர்ப்பம் தான் அந்த ஸ்திரீயின் குழந்தையை பட்சிப்பதற்காக அந்த ஸ்திரீக்கு முன்பாக நின்ற சிவப்பான பிசாசாகும். அது ரோமாபுரியாம் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயம் பட்டிருக்க கண்டேன். அஞ்ஞான மார்க்கத்தை பாருங்கள். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. போப்பு மார்க்கம் அதன் இடத்தை எடுத்துக் கொள்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தின் வேஷம் தரித்த நிக்கோலாய் மதத்தினரோடு சேர்ந்து கொள்கிறது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி கத்தோலிக்க மதமானது வானத்தின் கீழே உலகின் அனைத்து தேசத்திலும் தீவிரித்து பரவிவிட்டது. அது உண்மை. இரும்பும் களிமண்ணும் ஒன்று சேர்ந்திருப்பதை பற்றி தானியல் கூறினானே, அதை போலத்தான் இது உள்ளது. இரும்பும் களிமண்ணும் என்கிற காரியத்தை பற்றிய ஒரு சிறு விஷயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். நான் எப்போதாவது உங்களுக்கு அதை குறிப்பிட்டிருக்கிறேனா? அதாவது ஐக்கிய நாடுகளின் மகாசபையின் கடைசி காலத்தில் ரஷ்ய பிரதமர் குருஷேவ் தன்னுடைய காலனியை கடற்றி அதை மேசையின் மேல் அடித்தார் என்று கூறியதை நீங்கள் கவனித்தீர்களா? அங்கு ஐந்து கிழக்கத்திய தேசங்களும் ஐந்து மேற்கத்திய தேசங்களும் முக்கியமாக இருந்தன. குருஷேவ் அவர்கள் கிழக்கத்திய தேசங்களுக்கு தலைமை வகித்தார். ஐசன் ஹோவர் அவர்கள் மேற்கத்திய தேசங்களுக்கு தலைமை வகித்தார். அவர்கள் இரு பெரும் வல்லரசுகளின் தலைவர்கள். அவர்கள்தான் அந்த இரு பாதங்கள். குருஷேவ் என்கிற ரஷ்ய வார்த்தைக்கு களிமண் என்று பொருள். ஐசன் ஹோவர் என்ற வார்த்தைக்கு அமெரிக்காவில் ஆங்கிலத்தில் இரும்பு என்று பொருள். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த அதுவே கூடாரத்தில் இங்கே நம்முடைய அடுத்த செய்தி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வலு சர்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அதாவது வேறு விதமாக கூறினால், இங்கே கவனியுங்கள், ஐசன் ஹோவர் இங்கே அமெரிக்காவில் பெயர் பெற்று விளங்குகிறார். ஆனால் ரோமாபுரியில் அவர் ஒன்றுமில்லை. ரஷ்யாவிலும் அவருக்கு மதிப்பில்லை. அதே போல் குருஷேவுக்கு ரஷ்யாவில் மதிப்பு உண்டு. ஆனால் அவருக்கு அமெரிக்காவில் மதிப்பு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மனிதன் எங்கும் பெரியவராக இருக்கிறார். அதுதான் போப். அது உண்மை. நாம் தானே நம்மை ஸ்தாபனமாக உருவாக்கிக் கொண்டு ஒன்று சேர்ந்து விடுவோம் என்கிறார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்தல். துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், சுகபோக பிரியர், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வேலனை மறுதளிக்கிறவர்கள், அவருடைய நாமத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பதிலாக பிதா குமாரன் பரிசுத்தாவி ஏற்றுக்கொள்ளுதல். பாருங்கள், அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி இதோ உபத்திரவம் எழுப்புகிறது. அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷக்காரர் மேலும், ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ உலக தோற்றத்திற்கு முன்னரே அப்போதிருந்த புத்தகத்திலேயே நம்முடைய பெயர்கள் இடம்பெற்றுவிட்டன. இயேசு என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன என்றார். அதுதான் ஆகாரம். பாருங்கள், ஆனால் அந்நியனின் ஆகவே அவனோ, நல்லது, நான் ஒரு சபையை சேர்ந்து கொண்டு விட்டேன், உன் அளவுக்கு நானும் நல்லவனாகிவிட்டேன் என்று கூறலாம். இது ஆடுகளுக்குரிய ஆகாரம் அல்ல. இங்கேதானே ஆடுகளுக்குரிய ஆகாரம் உள்ளது. உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு உட்கார்ந்திருத்தல். ஓ, அவர் மிகவும் அற்புதமானவர். அவர் அபார் இல்லையா? சரி, இப்பொழுது நேரம் கடந்துவிட்டபடியினால் நாம் சீக்கிரமாக முடித்து விடுவோம். சரி, ஆனால் நான் கூறுவதோ, நாம் இப்பொழுது பார்ப்போம். நான் 23 வசனத்தை எடுத்து படிக்கவில்லை. அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகளின்படியே பலனளிப்பேன். தியத்ராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் மற்றவர்களாகிய, அது என்ன விதமான போதகமாக இருந்தது? ஸ்தாபனம், பேராயர்கள், பிரதான பேராயர்கள் மற்றும் போப்புகள். பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் மோவாபிய தேசத்தின் வழியாக கடந்து வந்த இஸ்ரவேலர் அப்பொழுது ஒரு தேசமாக இன்னும் ஆகவில்லை என்று நேற்றிரவு நாம் பார்த்தோம். அவர்கள் பூமியின் மேல் சுயாதீனமுள்ள ஜாதியினராக வாழ்ந்தார்கள். அது சரிதானே? அது ஒரு முன்னடையாளம். அவர்கள் கூடாரங்களில் வசித்து பரதேசிகளாய் அலைந்து திரிந்தார்கள். அதிகமாகவே பெந்தேகோஸ்தே குழுவினரும், அதாவது உண்மையான பெந்தேகோஸ்தே குழுவினரும் இடத்திற்கு இடம் பெயர்ந்து அலைந்து திரிகிறவர்களாயிருக்கிறார்கள். புரிகிறதா? சரி, இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் தங்களுக்கென ஒரு ஸ்தாபனம் ஏற்படுத்திக் கொள்ளாதவர்கள், சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற சாத்தானுடைய சிங்காசனம் எங்கே இருந்தது என்று நாம் பார்த்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கட்டும். நேற்றிரவில் இதை பற்றிய விஷயத்தின் துவக்கத்திற்கே சென்று கவனமாக பார்த்தோம். ஆதியில் அவரது சிங்காசனம் எங்கே வைக்கப்பட்டிருந்தது? பாபிலோனில் தான். பாபிலோன் குருக்களாட்சி. பாபிலோனின் ஒரு ராஜ மதகுரு கல்தேய தேசம் பெர்சியரால் ஜெயிக்கப்பட்ட போது அவன் பெர்கமோவுக்கு ஓடி வந்து விட்டான். வந்தவன் அங்கே தன் சிங்காசனத்தை ஸ்தாபித்தான். பாருங்கள், சினேயாரின் தேசத்திலிருந்து பெர்கமோவுக்கு அவன் தன் சிங்காசனத்தை மாற்றிக்கொண்டு விட்டான். அதை பற்றி வரலாற்றிலிருந்து நேற்றிரவில் நாம் வாசித்து அறிந்து கொண்டோம். அங்கேதான் அவனை உருவாக்கினான். கத்தோலிக்க சபை உருவாகி அங்கேதான் மகா பாபிலோன் வேசிகளின் தாயாகிய கத்தோலிக்க சபைதான் இன்னமும் இருந்து வருகிறது. சரி, சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய ஆடங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, நான் உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். வேறொரு பாரத்தையும் நான் சுமத்த மாட்டேன். ஏற்கனவே உள்ளதற்கு மேலாக வேறதும் இனி இருக்காது. இந்த சபை காலத்துக்குள் இருந்த அந்த சிறுமந்தையானது எவ்வாறு இருண்ட காலத்துக்குள்ளாக ஒடுங்கி நசுக்கப்பட்டது என்பதை பாருங்கள். ஏறத்தாழ 1500 ஆண்டுகள் நீடித்திருந்த இருண்டின் காலத்திற்குள் அவர்கள் இவ்வாறு நினைத்திருந்தார்கள். உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால், அதாவது இன்னமும் உங்கள் இதயங்களில் பெந்தேகோஸ்தி ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளீர்கள். நான் வந்து உங்களுக்கு இளைப்பாறை கொடுக்குமளவும் அதை விடாமல் பற்றிக் கொண்டிருங்கள். ஏனெனில் இதற்கடுத்த காலமானது அடுத்தபடியாக வருகிறது என்பதாகும். ஜெயங்கொண்டு முடிவுபரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். நீங்கள் பாருங்கள், அந்த அஞ்ஞான விக்கிரகாராதனை சபைக்கு எதிராக இருண்ட காலத்திற்குள்ளாக வந்த அந்த உண்மையான சபையானது நியாயத்தீர்ப்பில் நிற்கையில் அது எவ்வாறு இருக்கும்? அவர்கள் மோதி கீழே தள்ளப்படுவார்களா? அந்த வெண்கல பாதங்கள் அவர்களை மிதித்து நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதமோ மண்பாண்டங்களைப் போல அவர்கள் நொறுக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளது. விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். அது என்னவென்று நீங்கள் அறிவீர்களா? கிறிஸ்துவே விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறார். சரி, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஓ என்ன, நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கவில்லையா? இப்போது சற்று தாமதமாகிவிட்டது. நான் இன்னும் சில விஷயங்களை கூற வேண்டியதாய் உள்ளது. அவைகளை நான் ஒருவேளை நாளை எடுத்துக் கொள்வேன். அதுவே இந்த 2000 வருஷங்களை பற்றியதாகும். ஆனால் அவர் பள்ளத்தாக்கின் லீலி, பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அவரின் ஆத்மாவிற்கு 1000-10000 பேரிலும் சிறந்தவர். பள்ளத்தாக்கின் லீலியை அவரில் மட்டுமே நான் காண்கிறேன். என் தேவையெல்லாம் என்னை முழுவதும் சுத்தமாக்க வேண்டும் என்பதேயாம். வருத்தத்தில் அவரின் ஆறுதல், தொல்லையில் அவரின் புகலிடம். அவர் தன்மேல் பாரம் யாவையும் வைத்துவிட சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் பள்ளத்தாக்கின் லீலி, பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அவரின் ஆத்மாவுக்கு 1000-10000 பேரிடம் சிறந்தவர். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? ஓ, நான் அப்படியே நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். நான் இப்பொழுது எல்லா வெற்றிகர வார்த்தைகளுக்காகவும் செய்திக்காகவும் நாம் அவரை ஆராதிப்போமாக. முதலில் அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என் ரட்சிப்பை. கல்வாரி மரத்தினிலே அவர் அற்புதமானவராய் இருக்கிறார் அல்லவா? நான் அவரை நேசிக்கிறேன். உண்மையாகவே நான் இங்கே கூறாமல் விட்டுவிட்ட காரியங்கள் யாவும் புத்தகங்களில் இடம்பெறும். ஏனென்றால் ஒரு இரவில் முழு சபைக்காலத்தையும் பிரசித்துவிட முடியாது. என் தொண்டையோ சற்று கரகரப்பாகி விட்டபடியினால் நான் இன்றிரவில் சற்று பேசுவதை குறைத்துக் கொண்டேன். ஆனால் ஓ, அவர் அற்புதமானவராய் இருக்கவில்லையா? ஓ, பெந்தேகோஸ்தேயில் விழுந்த அக்னியால் கிட்டத்தட்ட எல்லா இடத்திலிருந்தும் வந்திருந்த ஜனங்களின் இருதயங்கள் கொடுந்துவிட்டு எரிந்தது. அதுவே அவர்களை சுத்திகரித்து சுத்தமாக்கியது. அது என் இருதயத்திற்குள்ளும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஓ, அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓ, அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறீர்களா? சாட்டனூகா என்ற இடத்திலிருந்து ஒரு இரவு நான் திரும்பி வந்து கொண்டிருந்த போது நடந்ததோ என் நினைவு கோருகிறது. நான் பயணம் செய்த விமானம் டென்னசியில் உள்ள மெம்பசிஸ் என்ற இடத்தில் தரையிறங்கியது. அப்பொழுது அவர்கள் என்னை அந்த பெரிய அருமையாக அங்கிருந்த உணவக விடுதியில் தங்க வைத்தனர். மேலும் விமானம் நாளை காலை 7 மணிக்கே புறப்படும் என்று என்னிடத்தில் கூறினார்கள். நான் வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தபடியால் எனது நண்பர்களுக்கு எழுதின சில கடிதங்களை எடுத்துக்கொண்டு அஞ்சல் பெட்டியில் போடுவதற்காக சென்றேன். அவ்வாறு நான் நடந்து செல்கையில் பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் நடந்து கொண்டே இரு என்றார். நான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தேன். அவ்வாறு நடந்து கருப்பிரண மக்கள் வாழும் பகுதிக்கே வந்துவிட்டேன். நான் அங்கு நின்று கொண்டு, என்னே இங்கே பார், இது அந்த விமானம் புறப்படுவதற்கான நேரமாய் உள்ளதே என்று நான் எண்ணினேன். பரிசுத்த ஆவியானவரோ தொடர்ந்து போய்கொண்டே இரு என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அன்றொரு நாளில் அவர் அந்த காட்டில் நடந்து கொண்டே இரு என்று சொன்னாரே, அதை போலவே இப்பொழுதும் கூறினார். எனவே நான் நடந்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது நான் இங்கே உள்பகுதிக்குள் ஏழை கருப்பிர மக்கள் வாழும் மிக சாதாரணமான சிறிய வீடுகளில் ஒன்றினை பார்க்க நேர்ந்தது. அதன் வாயிலில் ஜமீமா என்னும் பெயருடைய ஒரு வயதான பெண்மணி தன் தலையில் பையன்கள் அணியும் சட்டை ஒன்றை தலையிலே கட்டிக்கொண்டு இந்த விதமாக சாய்ந்து கொண்டு நின்றிருக்க கண்டேன். நானும் அங்கே இவ்வாறு பாடிக்கொண்டே சென்று கொண்டிருந்தேன். நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூறிட முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓ அல்லேலூயா, நீர் என்ன விரும்புகிறீர்கள் தாவே என்று கேட்டேன். அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன், ஆவியினால் நடத்தப்படுவதை நீங்களும் விசுவாசிக்கிறீர்களா? ஆம், நிச்சயமாக நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். இது கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. அப்பெண்மணி வேலியோரமாக நின்று பார்த்துக் கொண்டே இருந்தார். ஓ, நானோ கிட்டத்தட்ட அவளுக்கு பாதி தூரத்தில் வந்து கொண்டிருந்தேன். இந்த வயோதிக கருத்த பெண்மணி என் மேலேயே கண்ணை வைத்து உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியுமா, நானோ பாடுவதை நிறுத்திவிட்டு தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தேன். அந்த அம்மையாரிடம் நான் நெருங்கிவிட்டேன். அப்பொழுது அவள் பருத்த கன்னங்களில் இருந்து பெரும் கண்ணீர் வடிந்தோடியது. அவள் என்னை உற்று நோக்கி, காலை வணக்கம் போகிறவர்களே என்றாள். நான் அந்த அம்மையாரை நோக்கி, எப்படி இருக்கின்றீர்களம்மா என்று கேட்டேன். அவள் கூறினாள், அதாவது நான் பார்த்தபோது அவள் சிரித்துக் கொண்டிருக்க அவளுடைய முகத்திலோ ஒரு பெரிய புன்முறுவல் உண்டாயிருந்தது. அப்பொழுது நான், என்னை ஒரு பார்சர் என்று எப்படி அறிந்தீர்கள் என்று கேட்டேன். தெற்கு பகுதியில் ஒரு பிரசங்கியாரை ஒரு பார்சர் என்று அழைக்கிறது வழக்கம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மேலும் நான், என்னை ஒரு போதகர் என்று எப்படி நீங்கள் அறிவீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அந்த அம்மையார், நீங்கள் வரப்போகிறதாக முன்கூட்டியே நான் அறிந்து கொண்டேன் என்று பதிலளித்தாள். அப்பொழுது நான், நீங்கள் எப்படி அதை அறிவீர்கள், என்னை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, தெரியாத ஐயா என்று கூறி தொடர்ந்தவள், நீங்கள் வரப்போவது எனக்கு தெரியும், சுனாமியாலை பற்றிய கதையை எப்போதாவது நீங்கள் கேட்டிருக்கிறீரா என்று கேட்டாள். நான், ஆம், எனக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவள், நான் அந்த விதமான ஒரு பெண்மணிதான் என்று கூறினாள். மேலும் அவள், கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், நான் அவனை சரியானபடி வளர்ப்பேன் என்று அவரிடத்தில் கூறினேன். நான் ஒரு ஏழ்மையான பெண்மணி, ஜீவனத்திற்காக நான் வெள்ளை நிறுத்தவருக்கு கழுவுதல் மற்றும் வீட்டு வேலைகளை செய்து கொடுக்கிறேன். ஆண்டவரோ எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பதாக சொன்னார். நான் அவரிடத்தில், அவனை எனக்கு தெரிந்த அளவுக்கு சிறப்பாக வளர்ப்பேன் என்று கூறினேன் என்று கூறினாள். அவளோ தொடர்ந்து, அவ்வாறு நானும் அவனை எனக்கு தெரிந்த அளவு சிறப்பாக வளர்த்து வந்தேன். ஆனால் அவனோ, பார்சல் அவர்களே, தவறான கூட்டாளியோடு சேர்ந்து கொண்டு விட்டான். அவனுக்கு ஒரு வியாதி உண்டாயிற்று. நாங்கள் அது என்னவென்று அறிந்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு அந்த வியாதியோ முற்றிப்போய்விட்டது. இப்பொழுது அவன் படுக்கையில் மறித்துக் கொண்டிருக்கிறான். அவன் 2 நாட்களாக இப்பொழுது சுயநிலை விளைந்த நிலையில் இருக்கிறான் என்று கூறினாள். மேலும் மருத்துவரோ வந்து பார்த்துவிட்டு, அந்த வியாதியானது அவனுடைய இதயத்தை கூட தின்றுவிட்டது, அது ரத்தத்தோடு வேறு கலந்து விட்டது, அதனால் மிகுந்த பாதிப்பை அவனில் ஏற்படுத்தி விட்டது என்று சொல்லி போய்விட்டான். அவர்கள் கொடுத்த மருந்து ஒன்றும் அவனுக்கு உதவி செய்யவில்லை என்றாள். தொடர்ந்து அவள், அவனோ இப்பொழுது மறித்துக் கொண்டிருக்கிறான், அவன் ஒரு பாவியாக மறிப்பதை என்னால் நின்று காண முடியவில்லை என்று கூறினாள். எனவே நான் ஜெபித்தேன், இரவு முழுவதும் நான் ஜெபித்தேன். கடந்த 2 நாட்களாக அவன் சுயநிலை விளைந்த நிலையில் காணப்படுகிறான். எனவே அவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றான். அவள் மேலும், நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, நீர் அந்த குழந்தை எனக்கு கொடுத்தி, அந்த சுனமியாளுக்கு கொடுத்தது போல கொடுத்தி. அப்படியானால் எங்கே உமது எலியா? அவர் எங்கே? தொடர்ந்து எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்று எங்கே உள்ளது என்று கேட்டேன். அவள் தொடர்ந்து, நான் முழங்காலில் நின்று ஜெபிக்கையில் உறக்கத்தில் ஆழ்ந்தேன். அப்பொழுது கர்த்தர் என்னோடு என்னுடைய சொப்பனத்தில் பேசினார் என்றார். அப்பொழுது அவர், நீ போய் வாசல் நின்று கொண்டு, அங்கே ஒரு மனிதன் தன் தலையில் பழுப்பு நிற தொப்பி அணிந்து மங்கீர நிறமுள்ள சூட்டு அணிந்தவராய் வீதியிலே வருவார். அவர் உன்னிடத்தில் பேசுவார் என்று என்னிடத்தில் கூறியிருந்தார். எனவே நான் விடியற் காலத்திற்கு முன்பிருந்து இங்கேயே காத்து நின்று கொண்டிருக்கிறேன் என்றாள். பனியினால் அவளது முதுகுபாகம் நனைந்திருந்தது. அப்பொழுது அவளோ, நீங்கள் பழுப்பு நிற தொப்பி அணிந்து வருகிறதை கண்டேன், நீங்கள் ஒரு சிறிய தோள்பட்டையோடு கூடிய பையையும் உங்களோடு கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு நானோ, நான் அதை எனது உணவக விடுதியில் விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்றேன். பார்த்தீர்களா? அப்பொழுது நான், உங்களுடைய பையன் சுகவீனமா இருக்கிறாரா என்று கேட்டேன். அதற்கு அவள், அவன் மறித்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறினாள். அப்பொழுது நான், என்னுடைய பெயர் பிரணாம் என்றாகும், என்னை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, இல்லை ஐயா, பார்சன் பிரணாம் அவர்களே, நான் உங்களை பற்றி ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை என்று கூறினாள். அப்பொழுது நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறது உண்டு என்று கூறினேன். அவளோ அதில் ஆர்வம் காட்டவில்லை. அவள் தன்னுடைய மகன் பாவியாக மறிக்க விரும்பவில்லை. நான் உள்ளே நடந்து சென்றேன். அவர்கள் அங்கே ஒரு பழைய கதவினை உடையவர்களாக இருந்தனர். அதாவது அக்கதவை திறந்த பிறகு அது தானாகவே திரும்ப போய் மூடிக்கொள்ளும். ஒருவேளை அது என்ன என்று வடக்கே உள்ளவர்களுக்கு தெரியாது. நான் வீட்டிற்குள் நடந்து சென்றேன். அது ஒரு சிறிய பழைய இரு அறைகளையே உடையதாக இருந்தது. ஒரு சிறிய அளவு கொண்டதாகவே காணப்பட்டது. நாம் அதை இரண்டே அறைகளை கொண்ட ஒரு மிகச்சிறிய வீடு என்று அழைக்கிறோம். அதை போன்றே அங்கே அமைந்திருந்தது. இங்கே ஒரு அறை, வரவேற்பறை, படுக்கை அறையும் ஒரே இடத்திலே இருந்தது. சமையல் அறையும் அங்கே பின்னால் இருந்தது. நான் உள்ளே நுழைந்த போது சுவர்களில் வெள்ளையடிக்கப்பட்டிருந்தது. அருமையாக பக்கங்களில் மெல்லிய பலகைகள் வைத்து அடைக்கப்பட்டிருந்தது. எனவே அப்படி இல்லை, கூரையில் தார் பூசப்பட்ட கனத்த அட்டையால் வேயப்பட்டிருந்தது என்று நான் நினைக்கிறேன். அது பனித்துளியினால் ஏற்பட்டதைப் போல் ஆங்காங்கே நீர்க்குமிழிகள் மேலே தொங்கிக் கொண்டிருந்ததை என்னால் நினைத்து பார்க்க முடிகிறது. நான் உள்ளே நுழைந்த பிறகு கதவுக்கு அப்பால் உள்ள சுவற்றில் தேவனங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பாராக என்ற ஒரு அடையாள பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த மூலையில் ஒரு பழைய கட்டில் காணப்பட்டது. அந்த பக்கம் இன்னொரு கட்டிலும் காணப்பட்டது. அங்குதானே ஒரு பெரிய உருவம் கொண்ட ஒரு நபர் படுத்திருந்தார். தரைவிரிப்பு கூட இல்லை, பெரிய உருவ தோற்றமுடையவர். பெரிய உருவத்தில் திடகாத்திரமாய் காணப்படுகிற ஒரு பையன் படுத்திருந்தார். அவன் ஏறத்தாழ 6 அடி உயரமும் 170 அல்லது 180 பவுண்டுகள் எடையுள்ளதாகவும் இருந்தான் என்று நான் கருதுகிறேன். அவனுடைய கையில் துப்பட்டியை பிடித்துக் கொண்டிருந்தான். அவன் என்று முனை கொண்டிருந்தான். அவளோ அம்மாவின் குழந்தையே என்று அவனை அழைத்தான். இவள் அம்மாவின் பிள்ளையே என அழைக்கிறாளே என்று வியப்புற்றேன். ஆயினும் அவன் மேகப்புண் என்னும் சமூக வியாதியினால் பீடிக்கப்பட்டிருந்தான். அவனோ மறித்துக் கொண்டிருந்தான். அவள் அவனது நெற்றியில் முத்தமிட்டு அம்மாவின் மகனே என்று அழைத்து அந்த விதமாக அவனை தட்டி கொடுத்தாள். அதுவோ என்னுடைய இதயத்தை ஆழமாக தொட்டது. அப்பொழுது நான், ஆம், நீ எவ்வளவு ஆழமாக பாவத்தில் ஆழ்ந்திருந்தாலும் நீ இன்னமும் அவளுடைய பையன்தான் என்று எண்ணிக்கொண்டேன். பிறகு நான் எண்ணி பார்த்தேன். பார்த்தாயா, அவன் எவ்வளவு கெட்டவனாய் இருந்தாலும் அக்கறை இல்லை. அவன் அவனது தாய்க்கு இன்னமும் அம்மாவின் குழந்தையே. மேலும் நான், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கைகளில் மறைந்திருக்கிறேன் என்று தேவன் கூறியதையே எண்ணி பார்த்தேன். பாருங்கள், அது எப்படி முடியும்? அந்த வயதான பரிசுத்த பாட்டி அங்கே நடந்து கொண்டிருந்ததை பார்த்தேன். சகோதரனே, அவளுடைய வீட்டில் ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் பார்த்ததும் கூறிவிட முடியும். ஆனால் அவளிடம் அவளுடைய வீட்டில் ஒரு காரியம் இருந்தது. அது இந்தியானாவிலும் மற்றும் எங்கும் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்றாகும். அதுதான் தேவன். ஆபாசமான, அருவறுக்கத்தக்க, பால் உணர்வை தூண்டும்படி தோற்றமளிக்கும் பெண்களுடைய படங்கள் மாட்டப்பட்ட ஆடம்பரமான படோடோவுமான வீடு ஒன்று எனக்கு இருப்பதை விட தேவனுடைய அப்படிப்பட்ட எளிய வீடு ஒன்றை பெற்றிருப்பதையே நான் விரும்புகிறேன். பழைய வேதாகம் ஒன்று அங்கே திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அதில் பக்கங்கள் உபயோகித்து கசங்கி போய் பழையதாக இருந்தன. நான் அவளை நோக்கி பார்த்தேன். அவளோ, தேனே, பிரசங்கியார் உனக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார் என்று கூறினாள். அவனோ, இருட்டாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நானோ, அவன் என்ன கூறிக்கொண்டிருக்கிறான் என்று கேட்டேன். அதற்கு அவளோ, அவன் கூறுவது என்னவென்று அவனுக்கே தெரியாது, மருத்துவரோ அவன் தன் சுய புத்தியில் இல்லை என்று கூறிவிட்டார். அவன் ஏதோ ஒரு கொந்தளிக்கும் ஆழ்கடலில் ஒரு படகை வலித்துக் கொண்டு போகையில் அவ்வலைகடலில் தான் சிக்கிக் கொண்டது போல உணர்கிறான். அதைத்தான் என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. போதகரே, என் மகன் இழக்கப்பட்டவனாக ரட்சிக்கப்படாமல் மறிக்கிறதைத்தான் என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் எனக்கு உதவி செய்ய வருவீர்கள் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் கர்த்தர் என்னிடத்தில் அவ்வண்ணமாக கூறியிருந்தார் என்றாள். அப்பொழுது நான் அவனுக்காக ஜெபிப்பேன். ஒருவேளை கர்த்தர் அவனை வியாதியிலிருந்து குணமாக்குவார் என்று நான் கூறினேன். வியாதியிலிருந்து மகன் குணமடைய வேண்டும் என்பதை பற்றி சற்றேனும் அக்கறைப்படவில்லை. மகன் எழும்பி நின்று தான் ரட்சிக்கப்பட்டதாக கூற வேண்டும் என்பதை பற்றி தான் அவள் விருப்பம் கொண்டவளாயிருந்தாள். அவ்வளவுதான், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். அவன் குணமடைந்தாலும் என்றாயிலும் ஒரு நாள் அவன் போகத்தான் வேண்டும். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். ஓ, அவ்விதமான ஒரு மனப்பான்மையை மட்டும் நான் கொண்டிருந்தால் அது எப்படி இருக்கும்? தூரத்தில் நித்திய வீடு ஒன்று உண்டு என்றும் மகன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் தான் அங்கே மீண்டும் அவனோடு வாழ்வேன் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். அவளோ, அவன் ரட்சிக்கப்பட்டேன் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிந்தால் நலமாய் இருக்குமே என்றே கூறினாள். நாம் தலைவணங்கி ஜெபிப்போம் என்றேன். அவள் முழங்கார் படியிட்டாள். நான் அவனது பாதங்களை பற்றிக் கொண்டேன். அவனது பாதங்களோ குளிர்ந்து போய் பிசு பிசுவென்று இருந்தது. அவன் மேல் மெல்லிய துப்பட்டியை அவனது தாய் போர்த்தி இருந்தாள். அவனோ அரைக்கால் சட்டையை அணிந்திருந்தபடியினால் என்னால் துப்பட்டியை இழுத்து அகற்ற முடியவில்லை. உங்களுக்கு தெரியுமா? எனவே அவன் ஒரு படகில் இருந்து கொண்டு அவன் படகின் துடுப்பை இருக பற்றிக் கொண்டு வலிக்கிறது போல எண்ணிக்கொண்டு அவ்வாறு கைகளை அசைத்துக் கொண்டே இருந்தான். மேலும் அவன், இங்கு மிகவும் இருட்டாயிருக்கிறது, மிகவும் இருட்டாயிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். எனவே அவனது தாய் அவனிடத்தில் பேச முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அவனோ தொடர்ந்து, இங்கே இருட்டாகவும் குளிராகவும் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே படகு வலிக்கிறவனை போல செய்து கொண்டே இருந்தான். பின்பு நான் அவளை நோக்கி பார்த்து, அங்கே முழங்கார்படியிட்டு இருந்த அவளை, அம்மா, நீங்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவீர்களா என்று கேட்டேன். அவளும், சரியையா என்றாள். அந்த அறையில் அத்தாயாரும் நானும் அந்த பையனும் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் இருந்தோம். அந்த வயதான பரிசுத்த வாட்டி ஜெபித்தாள். என்ன, அவள் அவரிடம் பேசிய பொழுது ஏற்கனவே இதற்கு முன்பு அவரிடம் பேசியிருந்தது தெரிய வந்தது. ஆமையா, தான் யாரிடம் பேசுகிறோம் என்பதை அவள் அறிந்தே இருந்தாள். கத்தாவே, நீர் என்ன செய்ய போகிறீர் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் யாவும் நீர் கூறியிருந்தபடியே இருந்து கொண்டிருக்கிறது என்று ஜெபித்தாள். ஓ, என்ன, ஓ, ஆதியில் அப்பரிசுத்த ஆண்களோடு இருந்த அதே இயேசு இப்பொழுதும் இருக்கிறார் என்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் இன்றைக்கும் அதே இயேசுவாக இருக்கிறார். நானோ அந்த அம்மையாரை, அவள் பேப்டிஸ்டா அல்லது பெந்தேகோஸ்தையினரா அல்லது என்ன என்பதை பற்றி அவளுடைய மார்க்கத்தை பற்றி எல்லாம் ஒன்றுமே கேட்கவே இல்லை. அது என்னுடைய வேலையாக இருக்கவில்லை. நான் பரிசுத்த ஆவியானவரை நடத்துதலை பின்பற்றிக் கொண்டிருந்தேன். அந்த அம்மையாரும் அதையே தான் செய்து கொண்டிருந்தாள். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாங்கள் காண விரும்பினோம். எனவே நாங்கள் முழங்கார் படியிட்டோம். அந்த அம்மையார் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அவள் ஜெபித்து முடித்த போது எழும்பி தன் மகனின் தலையில் முத்தமிட்டு, என் குழந்தையே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்றாள். அதன் பின்னர் அவள், இப்பொழுது நீங்கள் ஜெபிப்பீர்களா பிரசங்கியாரே என்று கேட்டாள். அப்பொழுது நான், சரியம்மா என்றேன். அப்பொழுது நேரமோ சரியாக கிட்டத்தட்ட 8:30 மணியாகிவிட்டது. ஒருவேளை 9 மணியாக இன்னும் கால் மணி நேரம் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். விமான நிலையத்தில் இருந்து 2 மைல் தொலைவில் நான் இருந்து கொண்டிருந்தேன். என்னுடைய விமானமோ 7 மணிக்கு புறப்பட்டிருக்க வேண்டும். எப்பொழுது அங்கிருந்து கிளம்பிச் செல்ல போகிறேன் என்பதும் எனக்கு தெரியாதிருந்தது. எனவே நான் என்னுடைய கரங்களை அவனுடைய பாதங்களின் மேல் வைத்தேன். பின்னர் நான், பரலோக பிதாவே, இது என்னவென்று எனக்கு புரியவில்லை. ஏறத்தாழ 1.5 மணி நேரத்துக்கு முன்பாக நான் விமானத்தில் ஏறி போயிருந்திருக்க வேண்டும். ஆனால் நீரோ தொடர்ந்து நடந்து செல் என்று கூறிக்கொண்டே இருந்து, இது வரைக்கிலும் நான் இந்த காரியத்தை தான் கண்டிருக்கிறேன். நான் வருவதை குறித்து நீர் காண்பித்ததாகவும் நான் வருவதை கண்டதாகவும் அவள் கூறினாள். நீர்தான் அதை சொன்னீரென்றால் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் என்னுடைய கரங்களை இந்த பையன் மேல் வைக்கிறேன் என்று கூறி ஜெபித்தேன். அந்த பையனோ, ஓ அம்மா, இந்த இடத்தில் இப்பொழுது வெளிச்சம் பரவிக்கொண்டிருக்கிறது என்று கூறினான். சுமார் 5 நிமிடங்களுக்குள்ளாக படுக்கையின் மேல் பக்கத்தில் அவன் அமர்ந்து கொண்டு தன் தாயாரை தன் கைகளினால் அணைத்துக் கொண்டான். அப்பொழுது நானோ அங்கிருந்து மெதுவாக நழுவி வெளியே வேகமாக வந்து ஒரு வாடகை காரை பிடித்துக் கொண்டு உணவக விடுதி அறைக்கு வந்து என்னுடைய கைப்பெட்டியை எடுத்துக்கொண்டு விமான நிலையத்திற்கு விரைந்தேன். நான் அங்கு போய் அடுத்த விமானத்தை பிடிக்க 2-1 நாட்கள் காத்திருக்க நேரிடும் என்று நான் எண்ணிக்கொண்டேன். காரணம், அந்நாட்களில் அவ்வாறான நிலைமை இருந்து வந்தது. உலக யுத்தம் முடிந்த பிறகு உடனே காலத்தில் அங்கெல்லாம் ஒரு விமானத்தை பிடிக்க வேண்டும் என்றால் மிகவும் கடினமான காரியமாக இருந்தது என்பதை நீங்களே அறிவீர்கள். எனவே நான் 2 நாட்கள் நான் காத்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன். நான் அங்கே போய் சேர்ந்ததுமே விமான எண் 196 லூயிவில் கண்டகிக்கு இப்பொழுது புறப்பட போகிறது என்று அவர்கள் அறிவித்தனர். அவ்வாறு தேவன விமானத்தை எனக்காக அந்த விதமாக தாமதிக்க வைத்திருந்தார். ஓ, அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்பொழுதிலிருந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து நான் ரயில் வண்டியில் அரிசோனாவுக்கு போய் கொண்டிருந்தேன். சகோதரன் ஷாரிட் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்திற்காக நான் போய் கொண்டிருந்தேன். எனவே வழியில் நான் சகோதரன் பூர் மற்றும் ஏனையோரோடு சேர்ந்து கொண்டேன். எனவே நான் அங்கு செல்லும் போது நான் வழியில் ரயில் மெம்பசிஸில் நின்றபோது அங்கே நின்றேன். இந்த விதமாக மேற்கு நோக்கி செல்லும் வண்டிகள் எவ்வாறு அதற்கென உள்ள சுழல் வட்டவடிவ தண்டவாள பாதையில் போய் சுற்றி திரும்பி நின்று கொள்ளும் என்பது உங்கள் யாவருக்கும் தெரியும். இறைச்சி கலந்த ரொட்டிகளை ரயிலில் வாங்கினால் ஒரு துண்டுக்கு 60 சென்ட்கள் செலவிட வேண்டியதாக இருக்கும். ஆனால் வேறெங்காவது வெளியில் வாங்கினால் அதன் விலையோ 10 அல்லது 15 சென்ட்கள் தான். எனவே இறைச்சி கலந்த ரொட்டிகளை வாங்குவதற்காக வண்டி நிற்பதற்காக நான் காத்திருந்தேன். பையில் பாதி அளவு அந்த ரொட்டிகளை வாங்கி பயணத்தில் உண்மையாகவே புதுகூலம் அடையலாம் என்று எண்ணினேன். எனவே நான் வண்டி நின்றதும் குதித்து இறங்கி விரைவாக ஓடிப்போய் அந்த ரொட்டிகளை வாங்க கடைகளை தேடினேன். அங்கே வண்டி கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் நிற்கப் போவதாயிருந்தது. எனவே அந்த இறைச்சி கலந்த ரொட்டிகளை நான் வாங்க ஆரம்பித்த பொழுது யாரோ ஒருவன், ஹலோ, அதோ அங்கே பார்சல் நின்று கொண்டிருக்கிறார் என்று கூறும் சத்தம் கேட்டது. நானோ சுற்றுமுற்றும் பார்த்தேன். அங்கே சிவப்பு நிறமுள்ள தொப்பி அணிந்த ஒருவன் நின்று கொண்டு கண்களை சுமிட்டிக் கொண்டு என்னையே பார்த்து, உங்களுக்கு என்னை தெரியும் அல்லவா என்றான். அதற்கு நானோ, மகனே, நீ யாரென்று தெரியவில்லையே என்றேன். அப்பொழுது அவன், வாருங்கள், வந்து என்னை நன்றாக பாருங்கள் என்றான். அதற்கு நானோ, அப்படியா, உன்னை எனக்கு தெரியும் என்று நான் நினைக்கவில்லை என்றேன். அப்பொழுது அவனோ, உங்களை எனக்கு தெரியும், நீங்கள் பிரசங்கியார் பிரணாம் என்று கூறினான். அதற்கு நான், ஆம், சரிதான், நீ எப்பொழுதாவது என்னுடைய கூட்டங்களில் ஒன்றில் இருந்திருக்கிறாயா என்று கேட்டேன். அப்பொழுது அவனோ, இல்லையா என்றான். மேலும் அவன், நீங்கள் ஒரு நாள் காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்தீர்களே, என் தாயார் கூட என்றான். அப்பொழுது நான், ஓ, அந்த பையனாக நீ இருக்க முடியாது என்றேன். அதற்கு அவனோ, ஆமையா, நான் தானவன் போதகரே, நான் சுகமாகிவிட்டேன், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் இப்பொழுது ஒரு கிறிஸ்தவனாகவும் ஆகியிருக்கிறேன் என்று கூறினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, அவர்கள் யாவரும் மேல் விட்டரையில் ஒன்று சேர்ந்து கூடி அவருடைய நாமத்தில் ஜெபித்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்பட்டிருந்தனர். ஊழியத்திற்கான வல்லமையோ வந்தது. அந்நாளில் அவர்களுக்கு அவர் என்ன செய்தாரோ இப்பொழுது அவர் உங்களுக்கும் அதையே செய்துவிடுவார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவில்லையா? நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூறிட முடியும் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூறிட முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர்கள் பெரிய கல்வி இன்னும் மற்ற காரியங்களை உடையவர்களாக இருக்கவில்லை. இந்த ஜனங்கள் கல்லாதவராயினும் உலகில் புகழ் பெற்றிருக்காவிடனும் அவர்கள் யாவரும் தங்களின் பெந்தேகோஸ்தையை பெற்றிருந்தனர். இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருந்தனர். அவரின் வல்லமை மாறாமல் உள்ளது என்று இப்பொழுது எங்கும் தூரத்திலும் கூறிக்கொண்டிருக்கின்றனர். நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூறிட முடியும் என்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அவர்களில் ஒருவன் நானும் அவர்களில் ஒருவன் நான் அவர்களில் ஒருவனென்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். வாரும் என் சகோதரனே, இவ்வாசீர் நாடுவே. அதுவும் இருதயத்தை பாவத்திலிருந்து சுத்திகரிக்கும். அது ஆனந்த மணியோசையை ஒலிக்கச் செய்ய துவங்கும். உம் ஆத்மாவை தொடர்ந்து ஜுவாலிக்க செய்யும். ஓ, அது என் இருதயத்திற்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஓ, அவர் நாமத்திற்கே மகிமை. அதாவது நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு முன்னால் பின்னால் சுற்றிலும் உள்ள யாருனாவது கைகுலுக்கிக் கொள்ளுங்கள். ஓ, அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூறிட முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூறிட முடியும் என்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நான் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். பண்டைய கால மார்க்கம் என்றால் என்ன? அது இங்கே ஆரம்பித்தது. அதன் பாதை முழுவதும் காலங்கள் தோறும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொட்டிக்கொண்டே இருக்கிறது. ஓ, என்ன ஓ, அந்த சுவிசேஷத்திற்காக நான் எவ்வளவாய் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஓ ஓ, ஆமையா, அது ரத்தம் சொட்டிக்கொண்டிருக்கிறது. ஆம், அது ரத்தம் சொட்டிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவியின் சுவிசேஷம் ரத்தம் சொட்டிக்கொண்டிருக்கிறது. அது சத்தியத்திற்காக மறித்த சீஷர்களின் ரத்தம், ரத்த சாட்சிகள் உட்பட யாவருடைய பரிசுத்தாவின் சுவிசேஷம் ரத்தம் சொட்டிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அது என்ன விதமான சுவிசேஷமாக இருக்கிறது? அது பெந்தேகோஸ்தையில் ஆரம்பித்தது போலவே உள்ளது. பாருங்கள், இந்த பரிசுத்தாவின் திட்டத்திற்காக முதலில் மறித்தது யோவான் சானகன் தான். பாருங்கள், அவன் அதை தன் தாயின் கர்ப்பத்திலேயே பெற்றுக் கொண்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு மனிதனை போல மறித்தான். பின்பு கர்த்தராகிய இயேசு வந்தார். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தனர். ஆவியானவர் மனிதரை பாவத்திலிருந்து ரட்சிப்பார் என்று அவர் பிரசங்கித்தார். ரத்தம் சொட்டிக்கொண்டிருக்கிறது. ஆம், ரத்தம் சொட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்தாவியின் சுவிசேஷம் ரத்தம் சொட்டிக்கொண்டே இருக்கிறது. அது சத்தியத்திற்காக மறித்த சீஷர்களின் ரத்தம். இந்த பரிசுத்தாவியின் சுவிசேஷம் ரத்தம் சொட்டிக்கொண்டே இருக்கிறது. அதை உங்களால் ஸ்தாபனமாக்க முடியாது. அங்கே பேதுருவும் பவுலும் திவ்ய வாசகனாகிய யோவானும் இருந்தனர். இச்சுவிசேஷம் பிரகாசிக்க அவர்கள் தங்களுடைய ஜீவனை தந்தனர். அவர்கள் பண்டைய தீர்க்கதரிசிகளின் ரத்தத்தோடு தங்கள் ரத்தத்தை கலந்தனர். அதனால் மெய்யான தேவனுடைய வார்த்தை உண்மையாய் கூறப்பட முடிந்தது. ரத்தம் சொட்டிக்கொண்டிருக்கிறது. ஆம், ரத்தம் சொட்டிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவின் சுவிசேஷம் ரத்தம் சொட்டிக்கொண்டே இருக்கிறது. அது சத்தியத்திற்காக மறித்த சீஷர்களின் ரத்தம். இந்த பரிசுத்தாவின் சுவிசேஷம் தொடர்ந்து ரத்தம் சொட்டிக்கொண்டே இருக்கிறது. பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள் தீங்கிழைத்தோரை கர்த்தர் தண்டிக்கும் காலம் இன்னும் எதுவரைக்கும் என்று தொடர்ந்து கூப்பிடுகின்றனர். ஏனென்றால் இந்த பரிசுத்தாவின் சுவிசேஷத்திற்காகவும் அதனுடைய சிவந்த இரத்த வெள்ளத்தில் இன்னும் அதிகமானோர் தங்களுடைய ஜீவியத்தின் இரத்தத்தை இன்னும் சிந்த இருக்கிறார்கள். ரத்தம் பாய்ந்தோடுகிறது. ஆம், ரத்தம் பாய்ந்தோடுகிறது. இந்த பரிசுத்தாவியின் சுவிசேஷம் ரத்தத்தால் வழிந்தோடுகிறது. அது சத்தியத்திற்காக மறித்த சீஷர்களின் ரத்தம். இந்த பரிசுத்தாவியின் சுவிசேஷம் ரத்தம் சொட்டிக்கொண்டே இருக்கிறது. பெந்தேகோஸ்தேயின் நாள் முதல் பெந்தேகோஸ்தேயில் பலியாகிய இரத்த சாட்சிகள் இருந்தன. எபேசு சபைக்காலம் முதல் தொடர்ந்து வந்த காலங்களில் பெர்கமோவிலும் தியேத்ராவிலும் சர்தையிலும் எபேசுவிலும் இல்லை, பிலதெல்பியா தொடர்ந்து லவோதிக்கேயாவிலும் அப்படியே இருந்தது. இப்பொழுது இங்கே முடிவாக என்ன சம்பவிக்கப் போகிறது? வேதம் கூறுகிறபடி யாவும் வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த மிருகமானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றும். 1933 ஏற்பட்ட தரிசனத்தை பற்றி இங்கே வாசிக்கப்பட்டதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துள்ளீர்களா? அப்பொழுது சபை கட்டிடமானது கட்டப்படக்கூட இல்லை. அப்பொழுது தரிசனம் என்றால் என்ன என்று கூட தெரியாது. அது ஒரு ஞான திருஷ்டி என்றே அழைத்தேன். நான் அப்பொழுது வெறும் ஒரு வாலிப பாப்டிஸ்ட் பிரசங்கியாராக மட்டுமே இருந்து வந்தேன். என் வாழ்நாள் முழுவதும் அத்தரிசனங்களை கண்டுள்ளேன். அவைகளில் ஏதாவது ஒன்று எப்போதாவது தவறி போயிருந்தால் எவரேனும் எழும்பி அதை கூறும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, ஒருபொழுதும் அப்படியாகவில்லை. அது ஒருபோதும் தவற முடியாது. பார்த்தீர்களா? இனியும் தவறாது. நான் அன்று ஞாயிற்றுக்கிழமை வேத பாடத்தை ஆரம்பிக்கையில் உடனே நான் ஞான திருஷ்டி அடைந்தேன். சபை ஆராதனையை அப்பொழுது சார்லி கான் என்பவருடைய இடத்தில், அதாவது பழைய மேசான்கள் வீடு என்ற இடத்தில் வைத்திருந்தோம். நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக அங்கே வருவோம். ஞான தரிசனத்தில் இந்த ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் அவர்கள் உலகை ஒரு உலக யுத்தத்திற்குள்ளாக நடத்தி செல்வதை கண்டேன். அது அப்படியே முன்னுரைக்கப்பட்டது. மேலும் நான் மூன்று விதமான கொள்கைகள் தோன்றும். ஒன்று நாசிச கொள்கை என்றும், இன்னொன்று பாசிச கொள்கை என்றும், மூன்றாவது கம்யூனிஸ்ட் கொள்கை என்றும் கூறினேன். நான் கூறினதை எத்தனை பேர் இங்கு ஞாபகத்தில் வைத்துள்ளீர்கள்? நான் உங்கள் கண்களை கம்யூனிசத்தின் மேல் கவனமாய் வைத்திருங்கள், அவை யாவும் அதில் தலையெடுக்கும் என்றேன். மேலும் நான் முசோலினி எத்தியோப்பியாவின் மீது படையெடுத்து போய் அங்கே அவன் வீழ்வான் என்றேன். நான் தொடர்ந்து, நாம் முடிவாக ஜெர்மனியோடு யுத்தத்திற்கு போவோம், ஆனால் ஜெர்மனி மேக்னெட் லைன் என்ற ஒரு பெரிய உறுதியான சிமெண்ட் கலவை மதில் சுவரினால் அரணை ஏற்படுத்திக் கொள்ளும் என்றும் கூறினேன். மேக்னெட் லைன் கட்டப்படுவதற்கு 11 முன்பாகவே அது முன்னுரைக்கப்பட்டது. நான் அப்படி யுத்தத்திற்கு பிறகு, அதாவது யுத்தத்தின் முடிவில் நாம் வெல்வோம், அந்த யுத்தம் முடிந்த பிறகு விஞ்ஞானம் பெரிய பெரிய புதிய காரியங்களை எல்லாம் கண்டுபிடிக்கும் என்றும் கூறினேன். மேலும் நான் அவர்கள் வடிவமைக்கும் மோட்டார் வாகன முடிவிலே முட்டையைப் போல வடிவம் பெறும் என்றும் கூறினேன். 1933 ஒரு மோட்டார் வாகனம் எவ்விதமான உருவ அமைப்போடு இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது அப்பொழுதே நான் அவைகள் முட்டைகளை போன்ற வடிவத்தில் மாறி முட்டைகளை போன்றே காணப்படும். அது ஒரு பெரிய நெடுஞ்சாலையில் ஓடுகையில் அதற்கு உந்து வண்டி ஏக்காடு எனப்படும் ஸ்டியரிங் சாதனம் வண்டியை ஓட்டிச் செல்ல இருக்கவில்லை. அது ஏதோ ஒரு சக்தியினால் இயக்கப்பட்டது என்றும் கூறினேன். அவர்களும் அதை இப்பொழுது உருவாக்கியிருக்கிறார்கள். நானோ அந்த காலத்தில், அதாவது இப்பொழுது அவர்கள் ஸ்திரீகளுக்கு வாக்களிக்க உரிமை அளிக்கிறார்கள். ஸ்திரீகளின் வாக்குரிமையை பற்றியும் அது முடிவு என்னவாகும் என்றும், இது ஒரு ஸ்திரீயின் தேசம் என்றும், அது ஒரு ஸ்திரீயினால் அடையாளமிடப்பட்டுள்ளது என்றும், தீர்க்க தரிசனத்தின் மூலம் எங்கும் ஒரு ஸ்திரீயின் ரூபத்திலேயே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், 13 என்ற எண் எங்கும் தரிசனத்தில் உள்ளது என்றும் கூறினேன். நான் தொடர்ந்து, இது ஒரு ஸ்திரீயின் தேசம். அவள் இங்கே தன்னுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வாள். அவள் இந்த தேசத்தை பாழ்படுத்தி போடுவாள். அவளே உலகம் முழுவதையும் பாழ்படுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறார் என்றும் கூறினேன். ராய் அவர்களே, அந்த மகாஸ்திரியை பற்றிய கேள்வியை கேட்டிருந்த உங்கள் கடிதம் எனக்கு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு குற்றக்காரியத்தை பற்றியும் நான் அதன் பின்னணியை கண்டுபிடிக்க அலசி ஆராய்ந்த போது, அமெரிக்காவில் நிகழும் ஒவ்வொரு குற்றத்திற்கும் பின்னாதற்கு காரணமாக ஒரு ஸ்திரீயானவளே இருக்கிறார். அது மிகவும் சரியாக இருக்கிறது. அது ஒழுக்கம் கட்ட ஸ்திரீகளினால் ஏற்படுகிறது. நீங்கள் பாருங்கள். அப்பொழுது நான், அந்த சமயத்தில் ஸ்திரீகளுக்கு வாக்களிக்க உரிமை அளிக்கப்படும், அதனால் அவர்கள் தவறான நபரை தேர்தலில் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் கூறினேன். அவர்கள் கடந்த தேர்தலில் அதையே செய்துவிட்டார்கள். அது உண்மை. அது ஒரு வல்லமையான பிடியை துவக்கும். அந்த சமயத்தில் ஒரு மிகவும் சௌந்தரியமாக அலங்கரித்துக் கொண்டுள்ள ஒரு மகாஸ்திரி அமெரிக்காவில் தோன்றுவாள் என்றும் கூறினேன். நான் அதை அடைப்பு குறியிட்டு வைத்துள்ளேன். ஒருவேளை அது கத்தோலிக்க சபையாயிருக்கலாம். புரிகிறதா? அந்த ஸ்திரீயானவள் அமெரிக்காவில் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு மற்றவர்களையும் அடக்கி ஆழ்வாள். அவள் பார்ப்பதற்கு சௌந்தரியம் உள்ளவளாக இருப்பாள், ஆனால் அவள் முடிந்த அளவு கொடூர இருதயம் கொண்டவளாக இருப்பாள் என்றும் கூறினேன். மேலும் நான் அப்பொழுது நான் அமெரிக்காவை நோக்கி பார்த்தேன். அது எரிந்து சாம்பலாகி புகைக்காடாக மாறியது. அங்கே மீதியாக ஒன்றுமே விடப்பட்டிருக்கவில்லை என்றும் கூறினேன். நான் அப்பொழுதே முன்னுரைத்து விட்டேன். இப்பொழுது அதுவோ கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருந்தது. சிந்தித்து பாருங்கள். அவ்வேறு தரிசனங்களின் முன்னுரைத்தலில் 5 ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது. கத்தோலிக்க சபையானது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளும். அதுவே முடிவு காலத்தின் வருகையாகும். மேலும் நான் தரிசனம் கண்டு கூறினேன். எங்கும் அடிமரங்கள் எரிந்து கொண்டிருந்தது போல இருந்தது. பாறைகளோ வெடித்து சிதறின. முழு அமெரிக்காவும் வெறுமையாக காணப்பட்டது. நான் நின்ற இடத்திலிருந்து என்னால் பார்க்க முடிந்த அளவு எங்கு பார்த்தாலும் அது அந்த விதமாகவே காட்சியளித்தது என்றே கூறினேன். நான் அத்தரிசனத்தின் சம்பவங்களை கொண்டு யாவுமே 33 முதல் 77 முடிய உள்ள காலத்தில் ஒரு சமயத்தில் நடைபெற வேண்டும் என்று நான் முன்னுரைக்கிறேன் என்றே கூறினேன். அது மிக மிக துரிதமாக நிறைவேறியே ஆக வேண்டும். நண்பர்களே, நாம் ஒரு வெடிமருந்து பீப்பாய் மேல் உட்கார்ந்திருப்பது போல் இருக்கிறோம். யாவுமே ஆயத்தமாக இருக்கின்றது. ஓ, ஆனால் வாக்களித்துள்ள எங்கள் விலையேறப்பட்ட பரலோக பிதா அவரே எங்களுக்கு வாக்களித்தார். கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருப்பது அற்புதமானதல்லவா? எல்லா காரியங்களையுமே அவர் வாக்களித்து விட்டாரே. இதை எண்ணி பார்க்கையில் நாங்கள் சாகியம் பெற்றதை அறிகிறோம். அவர் இங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுதே எங்களோடு இருந்து எல்லா இருதயத்தின் ரகசியத்தையும் அறிந்தவராய், உங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். அக்னிமயமான கண்கள் எங்களுடைய இருதயங்களை ஊடுருவி பார்க்கிறது. அவைகள் எங்களை பற்றிய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. அவர் எங்களை நேசிக்கிறார். இன்றிரவு அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிற அந்த சிறுமந்தை குழுவில் நீங்கள் இருப்பதற்காக மகிழ்ச்சி அடையவில்லையா? ஏனென்றால் பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை என்பது அவருடைய கட்டளையாயிருக்கிறது. பாருங்கள், நாம் சரியாக கடைசி காலத்தில் இருக்கிறோம். பெந்தேகோஸ்தேயின் சாபனங்கள் குளிர்ந்து போய் வெதுவெதுப்பாகி தேவனுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு கூட்டம் இங்கே வெளியே எடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில்தான் இதோ மனவாளன் வருகிறார் என்பது உண்டாகிறது. அந்த சத்தம் உண்டாகும் போது ஒவ்வொரு ஜாமத்திலும் நித்திரையடைந்தவர்கள் ஏழு ஜாமங்கள் உண்டு என்பது நினைவிருக்கட்டும். நாம் இந்த கடைசி ஜாமத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு ஜாமத்தினூடாகவும் மரித்த கன்னியர்கள் இங்கே உயிரோடு எழுவார்கள். ஆமே. ஓ, அது என்ன? அதே பரிசுத்த ஆவியானவர். சபையானது உள்ளே போய்விட்ட பிறகு, அதாவது சென்ற ஞாயிறன்று இரவில், நாம் யோசேப்பு எவ்வாறு தன் சகோதரான இஸ்ரவேலுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்பிய போது அவன் தன் மனவாட்டி மற்றும் எல்லோரையும் அனுப்பிவிட்டான் என்றும், அவர்களை அரண்மனைக்குள் அனுப்பிவிட்டான் என்றும் பார்த்தது போலவே இது உள்ளது. அவன் யூதர்களோடு தரித்து நின்று, நான் உங்கள் சகோதரனாக யோசேப்பு என்றான். அவர்கள் ஒரு நாளை ஏற்படுத்தி அதில் அவருக்காக புலம்புவார்கள். ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியே புலமும் என்ற வேதவாக்கியத்தை சரியாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்கள், இந்த வடுக்கள் உமக்கு எங்கே கிடைத்தன என்று கேட்பார்கள். உம்முடைய கையில் உள்ள இந்த வடுக்கள் யாது என்று கேட்பார்கள். அதற்கு அவரோ, என் சிநேகிதரின் வீட்டில் உண்டானது என்பார். அவரை குத்தினவர்கள் யாவரும் அவரை நோக்கி பார்ப்பார்கள். இதோ அங்கே அவர் யோசேப்பை போல் இருக்கிறார். அப்பொழுது அவர், வேண்டாம் என்பார். யோசேப்பை போல நீங்கள் உங்களுக்குள்ளே கோபப்பட வேண்டாம். ஏனென்றால் ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கே தேவன் இதை செய்தார் என்பார். அது என்ன? புறஜாதி சபையின் ஜீவனை தாக்கும்படியாகத்தான். புறஜாதிகளில் இருந்து அவருடைய நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்வார். ஓ என் சகோதரரே, நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். நாம் இங்கே இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. நாம் இந்த பண்டைய நல்ல பாடலை பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்ற சகோதர சகோதரிகளாக ஒன்று சேர்ந்து பாடுவோம். இப்பொழுது நீங்கள், நான் ஒரு பேப்டிஸ்ட் என்று கூறலாம், ஆனால் பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருந்தால் நீங்களும் பெந்தேகோஸ்தேக்கள் தான். சரி சரி. கிறிஸ்தவ அன்பில் நம் இருதயங்களை பிணைக்கிற அந்த கட்டுகை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரே சிந்தை உள்ளவர்களின் ஐக்கியம் மேற்கூறியது போன்றே இருக்கும். இப்பொழுது நண்பர்களே, செவிகொடுங்கள். இங்கே நம் மத்தியில் யாரிடமாவது தங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சிறு கசப்புணர்ச்சி உங்கள் இதயத்தில் வந்திருந்தால் எனக்கு செவிகொடுங்கள். அதை இப்பொழுதே கலைந்து போடுங்கள். அதை வெளியேற்றுங்கள். அதை அனுமதிக்கவே வேண்டாம்.
Yea, my people, I speak this hour unto thee, as my prophet has stood in the midst of thee and has declared my holy word. I speak unto thee even now by my spirit, saith the Almighty God. For I say unto thee, my people that out in this world tonight, yea, I have spoken days gone by concerning these things. Even this very hour are there great plans being made, yea, that shall bring the hour of destruction upon this fair land. Yea, even in this world tonight there are spiritual forces being gathered together that shall come against thee, my people. But I say unto thee, be thou not discouraged in that day nor hour. For I say that I am the great Almighty God. Yea, even as I took my children from the land of bondage, yea, even as I brought them into the wilderness and to the promised land, even so shall I take thee home with me. And I say unto thee, my people, be thou not discouraged, but put thy trust in the Almighty God. For I say that I have loved thee with my great love, and I have called thee out of a world of sin, that thou might be my chosen people, and that in thee I might manifest my power and glory. And I speak these words tonight unto thee, that thou might be encouraged, saith the Lord.
Amen.
Amen.
கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் இந்த செய்திகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது எங்களை எழுச்சியடைய செய்கிறது. நாங்கள் அதை தவிர்த்து விடாமல் அந்த விசுவாசத்தை காத்துக் கொண்டுள்ளோம் என்பதை கர்த்தாவே அறிந்திருக்கிறேன். ஓ தேவனே, ஆவியானவர் சபையில் தொடர்ந்து தரித்திருக்க வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். இதாவே, எங்களை ஒருவருக்கொருவர் நெருக்கமாக வைத்தருளும். உம்மோடு எங்களை வைத்துக் கொள்ளும். நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த கடைசி குத்துவிளக்கின் காலத்தில் கர்த்தாவே எங்களுக்கு மத்தியில் உலாவும். எங்களுடைய வெளிச்சமாயிரும் கர்த்தாவே. இந்த பெரிதான அந்தகார வேளைகளில் எங்கள் மேல் பிரகாசிக்கும். ஏனென்றால் அந்த குத்துவிளக்கு நட்சத்திரங்கள் அந்தகாரத்தை குறித்து பேசுகிறதை நாங்கள் தெளிவாக உணர்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருந்து தேவனுடைய ஒளியில் நடக்கிறோம் என்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் பூமிக்குரிய காரியங்களினால் பூமிக்குரியவர்களாய் இருக்கவில்லை, ஆனால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாங்கள் இந்த காரியங்களுக்காக உமக்கு எவ்வளவாய் நன்றி செலுத்துகிறோம். நீரும் உடைய வார்த்தையின் உறுதிப்படுத்துதலாக இந்த செய்திகளை அறிவிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதாவே, நீர் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் கனப்படுத்தப்படுவீராக. நீர் எங்களிடத்திலிருந்து உலகத்தின் கசப்பை எல்லாம் எடுத்து போடுவீராக. எங்களுடைய ஜீவியங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு தூய்மையாய் சுத்தமாய் உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்கும்படி எங்களை காத்துக் கொள்ளும். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்வதாக. சரியில்லாத எந்த காரியமாவது காணப்படுமாயின் அதை எங்கள் மத்தியில் இருந்து எடுத்து போடும். கர்த்தாவே, அதை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும். இது ஆராய்ந்து பார்க்கிற வேலையாய் உள்ளது. எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியான அந்த நோக்கத்துக்காகவே இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. நீர் உம்முடைய அக்னி ஜுவாலையான கண்களோ இருதயத்தின் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்துள்ளது என்று கூறினீர். இதாவே, நீர் நிச்சயமாகவே அதை செய்கிறீர். வந்து கொண்டிருக்கிற அந்த வேலைக்கு எங்களை தொடர்ந்து ஆயத்தப்படுத்தும்படி எங்களிடத்தில் கூற எங்களிடத்தில் திரும்ப பேசும். ஓ பிதாவே, நாங்கள் இதற்காக உமக்கு எவ்வளவாய் நன்றி கூறுகிறோம். நாங்கள் உம்முடைய கிருபையினால் எங்களுக்குள்ள எல்லாவற்றோடும் அதை செய்வோம். ஆமீன். ஓ, நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? இப்பொழுது நமக்கு மத்தியில் ஒரு அந்நியர் இருப்பாராயின் அது ஆதியில் இருந்த விதமாகவே இருக்கும். இயேசுவானவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது அவர் கூறினார், யாரோ ஒருவர் அவரிடம் விவாகமும் விவாகரத்தும் என்ற ஒரு காரியத்தை அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கேட்டபோது அவரோ ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே என்றார். எனவே ஆதிக்கே திரும்பிச் செல்ல வேண்டும். ஆதியில் ஒரு பெந்தேகோஸ்தே சபை இருந்ததென்றால் அவர் திராட்சை செடியாயும் நாம் கொடிகளுமாய் இருந்தால் ஒவ்வொரு முறையும் அந்த திராட்சை செடி ஒரு சபையை பிறப்பிக்கும் போது அது ஒரு பெந்தேகோஸ்தே சபையாய் பெந்தேகோஸ்தே கொடியாகவே, அதாவது ஒவ்வொரு முறையும் அது ஆதியில் இருந்த அதே காரியமாயிருக்கும். புரிகிறதா? நீங்கள் அதில் மற்ற செடிகளை ஒட்டு போட்டால் அது ஒட்டு போடப்பட்டதனுடைய கனியை தரும். நீங்கள் ஒரு ஆரஞ்சு மரத்தில் ஒரு எலுமிச்சை மரக்கிளையை ஒட்டு போட்டால் அது ஆரஞ்சு மரத்தின் ஜீவனில் ஜீவித்துக் கொண்டு எலுமிச்சை பழங்களையே தரும். அதற்கு பக்கத்தில் கிச்சிலி மரக்கிளையை ஒட்டு போட்டால் அது கிச்சிலி படத்தையே கொடுக்கும். ஏனென்றால் அது ஒரு நார்த்தை எலுமிச்சை கிச்சிலி மர பீரணமாய் உள்ளது. ஆகையால் இந்த ஸ்தாபன அமைப்புகள், ஸ்தாபனங்கள், மற்ற காரியங்கள் அங்கே ஒட்டு போடப்பட்டு கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கின்றன. அவர்களால் கிறிஸ்தவ ஜீவியத்தின் மூலம் பிழைக்க முடியும், அது முற்றிலும் உண்மை. ஆனால் அவைகள் ஸ்தாபன கனிகளையே கொடுக்கும், அது உண்மை. காரணம், அந்த விதமாக அவைகள் அங்கே ஒட்ட வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த கிளைதானே மற்றொரு கிளையை தோன்ற பண்ணினால், அதாவது அந்த திராட்சை செடி மற்றொரு திராட்சை கொடியை தோன்ற பண்ணினால் அது தனக்கு பின்னே ஒரு அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகத்தை எழுதும், அது முற்றிலும் உண்மை. காரணம், அதுதான் முதல் முறையில் சம்பவித்தது. ஆரஞ்சு மரத்தின் ஒவ்வொரு கிளையும் தன்னுடைய மற்றொரு கிளையை தோன்ற பண்ணும் போது ஆரஞ்சு பழங்களையே ஒவ்வொன்றும் தரும். வேதமோ அது 12 கிளைகளை தன்மேல் உடையதாக இருந்ததென்றே உரைத்துள்ளது. ஓ, நான் அந்த கிளையின் கீழே ஜீவிப்பதற்காக மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்கள் அவ்வாறு இல்லையா? ஆமையா. ஓ, அது அற்புதமானது. சரி, நாளை இரவு பிலதெல்பியா சபைக்காலம் இல்லை, சர்தை சபைக்காலம் என்பதை பார்க்க போகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மார்ட்டின் லூத்தர், அதாவது லூத்தரன் ஸ்தாபனத்திலிருந்து வெளிவந்த